அந்த இடத்துல நரசிம்ம படம் வந்தது, வினோதத்தில் படம் வந்து அப்படிட்டு அவன்கிட்ட அந்த இடம் காலியானா கிருஷ்ணன் வந்து பண்ணிட்டேன்.
இதுல எங்க மியூட் எங்க இருக்கு? இதுல இதுல மியூட் இருக்கா? வரவே இல்லையா?
டைம் ஆகும், கரெக்டான டைம்க்கு தான் வரும். டைம் இருக்கு,
இன்னும் ஆஃப் பண்ணி பண்ணுவேன்.
ய பரம் நமோஸ்து தஸ்மை பிரசமோதாஹரணாய பக்திபாகாம் யதுபக்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ வர்ணஸ்தோ மயர்வகுல சுமனோ வாசனாமுத்வஹந்தீம் ஆம்நாயானாம் பிரகதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணீத தியம் பாதுகே ரங்கபர்த்து துன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோதுகாம திவ்யஸ்தானாத் துனிஹ ஜகதீம் பாதுகே காஹமான பாதன்யாசம் பிரதமன அனகா பாரதி யத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் த்வய்யதீனம் சஜானன்னே பாஜம் திவ்யாம் திசிது வதுதா ஸ்தோத்ர ஜன்மா முனிர்மே நிஜே பிஹந்த மம மூர்த்தனி நிர்விசேஷம் துங்கே பிரியன் விசதே நிகமோத்தமாங்கே ராஜே தச பிரபுதி பிரதமோ பகிதம் சோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் ததி தத்தே முகுந்தமணி பாதுகையோர் நிவேசாத் வல்மீக சம்பவ கிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாஹ பதிதஸ்ய கியா நிவஸ்யாதி தச்சோதகஸ்ய யமுனா சலிலாத்விசேஷா விஜாபயாமி கிமபி பிரதிபன்னபீதிஹ ராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வ்யந்தம் க்ஷமா ஸ்வதசதீராப்யசூயாஹ சந்தஸ்பிருஷந்து சதயைர் ஹ்ருதயை ஸ்துதிம் தே அஸ்ய ததானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிஹ ரங்கபதிஸ்ததாத்தே தஸ்யைவ தேவி பத பங்கஜயோர் யதாத்வம் யதாதாரம் விஸ்வம் கதிரபிஜயஸ்தஸ்ய பரமா தமப்யேகாதத்ரே திசதி ச வரகதிம் தஸ்ய ருதிராம் கதம் சா கம்சாரே த்ருஹிணஹர துர்போத மஹிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் த்வமசி மணிபாது ஸ்திரிபதம் ஸ்துதி பிரக்யா சம்பன்மஹித மஹிமானஹ கதி கதி ஸ்துவந்தி ஸ்வாம் சந்த ஸ்துதி குஹர கண்டூஹர கிரஹ அஹம் தல்பஸ்தத்வத்யதிஹ பஹு ஜல்பாமி ததபி ஸ்வதாயத்தம் ரங்க க்ஷிதி ரமண பாதாவனி விதுஹு யதேஷ ஸ்தௌமி ஸ்வாம் த்ரியுக சரண த்ராயிணி ததஹ மஹிம்னஹ காஹானிஹி தவ மம மமது சம்பன்னிரவதிஹி சுனாலீடா காமம் பவது சுரசிந்தர் பகவதி சதேஷா கிம் பூதா சதுசபதி சந்தாபரஹிதா மித பிரேக்ஷாலாபக்ஷண பரிணமத் பஞ்சசபத மதுப்னிஸ்தையேஷா மைத கவி சம்ரம்ப விஷயே நகச்சேயம் மாஸ்யா ஹரிசரணதாத்ரிக்ஷிதிதலே முகுர்வாத்யா தூதே முகபவன விஸ்பூர்ஜிதமிவ நிஸ்தந்தேஹ நிஜாபகரிஷ விஷயோத்கரிஷோபி ஹர்ஷோதய பிரத்யூடக்ரம பக்தி வைபவ பவத்வையாத்ய வாசாலிதா ரங்காதீச புதத்ர வர்ணன சுதாரம் பயர் நிகும் பயர்கிராம் தர்மாஸ்வாதி வெங்கடேஸ்வர கவிர் நாசீரமாசீததி ரங்கக்ஷாபதி ரத்ரபாது பவதேம் துஷ்டூஷதோ மே ஜவாத் கிரும்பந்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோஹ சந்தேகதா ஸ்லாகாகூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா பயத்ராசா தேச சுசிங்கர பிரசரணோ ஸ்ரிக்தா ஸ்வயம் சூக்தயா ஹிமவன்னல சேது மத்யபாஜாம் பரதாத்யர்ஜித பாதுகாவதம் சா அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்வி மனோரதேஷ்வபாஹ்ய அமிதம் பிரதமஸ்ய சப்தராசே அபதம் ரங்கதுரீன பாதுகேத்வம் கதபீதிரபிஷ்டுவந்தி மோஹாதி பரிஹாசேன வினோதயா விநாதம்
வெங்கடேஷ் மியூட் பண்ணிக்கிறாள் யாரா
ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமத்ஸ்ரீரங்கநாதாய்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம்சங்கிரயேதேசிகேந்திரம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரிய பரம்பரையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு வர ரீதியிலே பெருமாள் தொடங்கி ஸ்ரீ ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் என்று சொல்லும்படியான ஸ்ரீ ஆளவந்தார் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவத்தை ஓரளவு பாதியில் நிறுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆளவந்தார் சோழராஜாவினிடத்திலிருந்து பாதி ராஜ்யத்தை சம்மானமாக பெற்று ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவத்தினாலே ஆளவந்தாருக்கு சோழராஜா பாதி ராஜ்யம் கொடுக்கும்படியான சம்மானம் கொடுக்கும்படியான ஒரு பெரிய யோகியதையை பெற்றிருந்ததுனால ஆளவந்தாருக்கு பாதி ராஜ்யம் ஆளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆளவந்தார் அவதரித்த போதே ஆளவந்தாரிடத்திலே இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை கொடுத்து பெரிய மகா சம்பிரதாயமாக வளர்க்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருந்தார். ஆனால் ஆளவந்தார் அப்போது சிறுவராயிருந்தார். இப்பொழுது சற்றே பெரியவரானார். ஆனால் பெரியவரானவர் எட்டாத நிலைமைக்கு போய்விட்டார். அதற்குள் நாதமுனிகளும் பரமபதிச்சு அவருடைய பிரதான சிஷ்யரான உயக்குண்டாரும் பரமபதிச்சு அவருடைய பிரதான சிஷ்யரான வணக்கால் நம்பிக்கு இப்போது ஆளவந்தாரை பெரிய ஆச்சாரியராக ஆக்க வேண்டிய பொறுப்பு. ஆளவந்தாரோ எட்டாத ராஜ்யத்தில் இருக்கார். மணக்கால் நம்பி ஆளவந்தாரை தேடி தேடி போகிறார். எப்படி அவரை நெருங்குவதுன்னு ஒரு யுக்தி பண்ணினார்னு தெரியும். தூதுவிலை என்கிறதான ஒரு கீரை வகை, அந்த கீரை வகை ஆளவந்தாருக்கு அமுது செய்ய ரொம்ப பிடிக்குமாம். ஆறு மாத காலம் வர தினமும் ஆளவந்தாருடைய சமையல் கட்டிலே திருமடப்பள்ளியிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் நிறுத்திட்டார். ஆளவந்தார் கேட்டார், என்னப்பா தினமும் தூதுவளை இருக்குமே இன்னைக்கு இல்லையான்னு கேட்டாராம். அந்த மடப்பள்ளியில் தினமும் ஒரு பெரியவர் கொண்டு வருவார், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இப்போது வருவதில்லைன்னு சொன்னாராம். ஸ்ரீ வைஷ்ணவரா வைஷ்ணவரா அத்தியனம் பண்ண பிராமணோத்தவரா தினமும் தூதுவளை கொண்டு வந்தார்? ஏதோ வேலைக்காரர்கள் கொண்டு வரான்னு நினச்சிட்டு இருந்தேன். தூது பிராமணோத்தம் எதுக்காக கொண்டு வந்தார் அவர்? அவர் யார்? அவர் வந்தால் சொல்லுங்கன்னார். இது தான் காத்துட்டு இருந்தார் மணக்கால் நம்பி. ஆளவந்தாரே தானே நம்ம யார் என்று கவனித்து நாம் சொல்வதை கேட்கும்படியா வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆச்சாரியாள் நல்ல சிஷ்யாளை தேடவும் செய்வா. நல்ல சிஷ்யால் எப்படி ஆச்சாரியாளை தேட வேணுமோ அதே போல சில சந்தர்ப்பத்தில் நல்ல சிஷ்யாளை ஆச்சாரியனும் தேடுவார். ராமாயணத்தில் முதல் ஸ்லோகத்தில் அதைத்தான் சுந்தரகாண்டத்திலே முதல்ல அதை தான் காட்டுறார் வால்மீகி பகவான். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா ஏஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதேபதி. ஹனுமான் ராமனுடைய தூதனா புறப்படுறார், என்ன காரியம் பண்றார், ஆச்சாரியருடைய காரியத்தை பண்றாருன்னு வால்மீகி அங்க சுவாபதேசார்த்தமா அருளி செய்தார். சீதாயா பதம் அன்வேஷ்டும், சீதை எங்க இருக்கா, என்ன நிலைமையில் இருக்கா, அவளுக்கு ராமனுடையதான் பரிவை சொல்லணும், ராமன் ரட்சிக்க போறார் என்கிற செய்தியை சொல்லணும், என்று சீதையினுடையதான துரவத்தையிலிருந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக எப்படி அனுமார புறப்படுறாரோ அது மாதிரி ஆச்சாரியாலும் ஒரு நல்ல ஜீவனை தேடி அவனிடத்திலே தன்னுடைய அனுகிரகம் தன்னுடைய செய்தி சம்பிரதாயத்தை கொடுக்கணும்னு வருவான்னு சொல்லியிருக்கு. சாரணா சரிதே பத்தின்னு அரங்க, சாரணான்னு ரெண்டு அர்த்தம் அது. சாரயதி ஆ சாரயதீதி, ஒரு சிஷியனை நல்ல நல்ல சம்பிரதாயத்திலே அவனை அந்த சம்பிரதாயத்திலே ஈடுபடுத்தி அவனையும் அந்த ஆச்சாரம் சம்பிரதாயத்தை உடையவனாக்க வேணும் என்று பண்றது ஆச்சாரியாளுடைய காரியமா. அதனாலே ஆச்சாரியரை எங்க சாரணர் என்று சுவாபதேசத்தினாலே சொல்றார் சுந்தரகாண்டத்துல வால்மீகி பகவான். அப்படி ஒரு நல்ல சிஷியனை தேடிண்டு வந்து வந்தார் மணக்கால் நம்பி. இந்த சிஷியன் இப்போது ஆள வந்தார், தூதுவளை கொண்டு வந்து கொடுத்தவர் யாருப்பா, அவர் வந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தார் மணக்கால் நம்பி. ஒரு நாள் போறார் மணக்கால் நம்பி, வந்த உடனே பார்த்தார் மணக்கால் நம்பியினுடைய அவருடைய திருமேனி என்ன தேஜஸ், என்ன ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம், துவாதச ஊர்த்வ புண்டரத்தோடே மகா பிரம்மவித்தா வேதவித்தா, இப்படி அனுஷ்டானபரராக இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு மகானா எனக்கு ஒரு தூது வழக்கீரைய தினமும் காடு மேடு தேடி ஆளைஞ்சு பறிச்சுண்டு வந்து, அதுவும் அது முள்ளு குத்துற கீரை, அது பறிக்கதான் பறிச்சாதான் தெரியும் கஷ்டம், முள்ளு குத்தும் அது, அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு எனக்காக எதுக்கு பண்ணார் இந்த காரியம் சுவாமின், அடியனுக்கா எந்த காரியம் பண்ணித்தே எதுக்காக பண்ணித்தோன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, உங்கள் பெரியவா எங்கிடத்துல ஒரு பெரிய சொத்து கொடுத்துருக்கா, அந்த சொத்து உங்க இடத்துல ஒப்படைச்சிடணும்னு பார்க்குறேன், கிட்டேயே வர முடியல, என்ன பண்ணினா உங்ககிட்ட வர முடியும்னு பார்த்தேன், உனக்கு உங்களுக்கு தூது வழியில் அபிமானம் அதிகம்னு தெரிஞ்சுட்டேன், அது வழியாக உங்க நெருங்கலாமான்னு பார்த்து வந்தேன் அப்படின்னார். அப்படியா, என்ன சொத்து கொடுத்துருக்கா, சொத்தா, ஏ இவ்வளவு காலம் ஆச்சு, கொடுத்துருக்கலாமே, அப்போவே கொடுத்துருக்கலாமே, என்ன சொத்து அப்படின்னார். இல்லை அந்த சொத்து வெறுமை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது, அந்த சொத்தை பற்றி சொல்லணும், அது சொல்ல சொல்லத்தான் அந்த சொத்தினுடைய அருமை தெரியும், அப்புறம்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா உங்கள் பெரியவா, அப்படி தான் சொன்னா, அதனால சொத்தை பற்றி சொல்லணுமே அப்படின்னார். ஆஹா, அதனால் என்ன தினமும் கேட்குறேன்னார். அவர் ஒரு நாள் சொன்னார், ரெண்டு நாள் சொன்னார், மூணு நாள் சொன்னார், பதினெட்டு நாள் சொன்னார். அவர் சொல்லி கொடுத்த சொத்து இந்த பிரபத்தி சம்பிரதாயம்தான், அதில் காட்டப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள் இருக்கார், அவர் தான் சொத்து, சம்பிரதாயம் சொத்து, சம்பிரதாயத்துக்கு தெய்வமாக பெருமாள் சொத்து. இந்த சொத்தில் ஆசை வந்து இந்த சொத்து வேணும்னு, இதை தவிர வேற வேணாம்னு தோன்ற அளவுக்கு அந்த சொத்தை பற்றி சொல்லி கொடுத்தாராம் மணக்கால் நம்பி அளவந்தாருக்கு. அதை சொல்கிறதுக்கு அவர் கீதையை தான் கை கொண்டாராம். பதினெட்டு அத்தியாயம் கீதை, பதினெட்டு நாள் ஒரு ஒரு அத்தியாயமாக சொன்னார். அதை கேட்க கேட்க அந்த கீதையிலே சொல்லப்பட்டதான தத்துவம், அதிலே பேசப்பட்டதான பரதத்துவமான எம்பெருமான், அந்த எம்பெருமான் கடைசியிலே எல்லா சாஸ்திரத்திலையும் உபதேசிச்சு கடைசியில் மொத்தத்துக்கும் சர்வசாரமாக சரணாகதி என்கிறதான இந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை சர்வசர்மான ஸ்லோகத்தினாலே சொல்லி கொடுத்த விஷயத்தை அதை கேட்க கேட்க, ஆஹா, எப்பேற்பட்ட சொத்து, எப்பேற்பட்ட சொத்தான பெருமாள், இந்த பெருமாளை நான் விட்டேனே, இந்த பெருமாளை விட்டேனேன்னு ஆள வந்தார் அழுது கொண்டே. அந்த மணக்கால் நம்பியினுடைய திருவுடியை பிடிச்சிக்க மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடத்தே சொல்கிறாரப்பா, இந்த சொத்தை எல்லாம் ஒரு இடத்துல பார்க்கலாம் வரையான்னார். அவன் சம்பிரதாயமான சொத்தை பார்க்கலாம், சம்பிரதாயத்துக்கு தெய்வமாக இருக்கிற சொத்தை பார்க்கலாம் வரையான்னு கேட்டார். ஆஹா, வரணேன்னார். அப்படியே கைப்பிடிச்சு அழைச்சுண்டு போனார். ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கன் திருவடியில் கொண்டு போய் சேர்த்துட்டார். அவர் எந்த எம்பெருமானை சேவிச்சா அப்படியே சாட்சாத் சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமபிரான் ஆராதித்த பெருமாள்னு ஆராத அருளமதும் பொதிந்த கோயில், அம்பயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீட்டினருக்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கங்கோயில், திருவரங்க வினத்துகளும் கோவில்தானே, பெரிய கோயில் என்று சொல்லும்படியாய், பெரிய பெருமாள் என்று சொல்லும்படியான வடதிசை குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை என்று சொல்லும்படியான திருவரங்கனை சேவிக்கிறார். ஆபாதஜூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவியரதுஹிதரு முதிதாந்தராத்மான திருப்பாணாழ்வார் அனுபவிச்ச ரீதியிலே ஆளவந்தார் திருவரங்கனை. திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் நாகத்தனையை கடந்த எம்பெருமானை சேவிச்சு சேவிச்சு கண்ணால கண்ணீர் விட்டு அப்பவே அந்த பெருமாளிடத்திலே தான் உபதேசமாக பெற்றதான பிரபத்தி என்கிறதான அந்த சரணாகதி பெருமா திருவரங்க திருவடிகளே பண்றாராம். ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டார் நிர்பயரா நிர்பலரா பரம சந்தோஷராக. அப்படியே தன்னுடைய குமாரர்கள் நாலு பேரை அழிச்சுட்டு போயிருந்தார். அவளையும் அப்படியே மணக்கால் நம்பியை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியிலே சரணாகதியை பண்ணி வச்சு இந்த திருவரங்கன் மகாநிதியாய் நம்முடைய பூர்வாச்சாரியால் கொடுத்ததான பாரத தேசத்துக்கே புரிய சொத்தா வேதசாரமான திருவரங்கன் திருவடியிலேயே அப்படியே அதை விட்டு வேற எங்கேயும் போக ஸ்ரீரங்கத்திலேயே அதிலிருந்து நித்தியாசம் பண்ணிட்டு அங்கேயே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டு அப்படியே எழுந்திருந்தார். அந்த சமயத்தில் எம்பெருமான் ரங்கநாச்சாரியும் ஸ்ரீ ரங்கநாதனையும் குறித்து ஸ்ரீ ஆளவந்தார் ரெண்டு ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். அதில் ஒன்று சதுஸ்லோகின்னு சொல்கிறது. அது பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியார் சாட்சாத் மகாலட்சுமி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ரெண்டாவது ஆச்சாரியாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை பற்றினதான ஸ்லோகம். பொருளகார ஹூதையாய் நமக்கு உபாயமாயும் உபேயமாயும் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை பற்றி ரங்கநாச்சியாரை பற்றி நாலு ஸ்லோகங்களினாலே அருள் செய்கிறார். காந்தஸ்தே புருடோத்தமகன்னு தொடங்கி நாலு ஸ்லோகங்கள். அது பிராட்டியினுடையதான ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களுடையதான பெருமையெல்லாம் சொல்லி தாயார்னா யாருன்னு காட்டுறது. தாயாரை பற்றி வேதம் சொன்னது என்ன, ஆகம சாஸ்திரங்கள் சொன்ன என்ன, இதிகாச புராணங்களே காட்டினது எல்லாத்துக்கும் சாரமாய் நாலு ஸ்லோகங்களினாலே காட்டினார். அது எப்படி பின்னால பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லி பகவத் விஷயத்தில் நாலு அத்தியாயத்தினாலே ஸ்ரீபாஷ்யத்தை லோகத்துக்கெல்லாம் அருளி செய்தாரோ அதே போல ஸ்ரீபாஷ்யத்திலே பெருமாளை பற்றி சொன்ன விஷயத்தை எல்லாம் இங்கே தாயாரை பற்றி சொன்னதாக நாலு ஸ்லோகத்தை பெரியவா பெரிசா வியாக்கியானம் பண்ணியிருக்காள். இது தாயாரை பற்றி சொன்னதான ஸ்ரீபாஷ்யம், இது ஸ்ரீபாஷ்யக்காரர் பெருமாளை பற்றி சொன்னதான ஸ்ரீபாஷ்யம். அது இது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், அது விஸ்தாரமாக இருக்கும். ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியிலே அந்த சுருக்கமான சதுஸ்லோகி நாலு ஸ்லோகமாக இருந்தாலும் பிராட்டியை பற்றின அத்தனை பெருமைகளையும் நிசந்தேகமாக இனிமேல் மற்றொருவர் வேறு விதமாக கிரகிச்சிக்க முடியாதபடிக்கு தப்ப அர்த்தம் பண்ண முடியாதபடிக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் என்பதாக சொல்லுவா பிராட்டி. அதனால தாயாரை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை புராண ஸ்லோகங்கள் உண்டு, இல்லை வேதமே சொல்லியிருக்கு தாயார். எல்லாத்துக்கும் வீடாக ஸ்ரீ ஆளவந்தாருடைய நாலு ஸ்லோகத்தை சம்பிரதாயத்தில் அப்படி வசத்தியாக நாம் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தாயாரை பற்றி சொன்னார். அடுத்தது அதே போல ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியாத ஸ்தோத்திர ரத்னம் 64 ஸ்லோகத்தினாலே சாயிக்கிறார் மேற்கொண்டு. அதில் இப்போது பின்னாலே ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னோமே, பாஷ்யக்கார் எழுதினது, அது பெருமாளை பற்றி சொன்னதான நாலு அத்தியாயம்னு சொன்னால் இதை ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரூபமாக நம்ம சம்பிரதாயம் என்ன, ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய சித்தாந்தம் என்ன, பிரபத்தி சம்பிரதாயம் என்னங்கிறத ஆளவந்தா ஸ்தோத்திரத்தினாலே ஆளவந்தா சாதிக்கிறார். அதுக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு பேர், அது ஆளவந்தா ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அதில் நம்முடைய அவர் தம்முடைய பிரதான மானசீகமான முக்கிய ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகளை முதல்ல ஆரம்பித்து பராசர பிரம்மர்ஷி பண்ணி வச்ச உபகாரம் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லைன்னு அவரை கொண்டாடி நம்மாழ்வாரால்தான் நம்ம சம்பிரதாயம் கிடைச்சதுன்னு சொல்லி நம்மாழ்வார் மாதாபிதாயவதய சனயாவிபூதி சர்வம் விதேவன் இமேன வதன்மயானாம் அப்பா செய்யும் சகாயம் என்ன, அம்மா செய்யும் சகாயம் என்ன, இன்னும் குழந்தைகள் பந்துக்கள் மனைவி மற்றவாழ்லாம் செய்யக்கூடியதான எல்லா சகாயம் என்ன, எல்லா சகாயத்தையும் செய்யக்கூடியது நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவடிகள் என்பதாக சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை தியானிச்சிருந்து அப்படியே தலைமையில கை கூப்பினாராம். நம்மாழ்வாரிடத்துல எவ்வளவு பக்தி, அந்த அப்படியே தலைமையில ஆளவந்தார் கையை கூப்பினா தலைமையில ஏதோ ரெண்டு திருவடி தெரிஞ்சுதான் தொட்டு தடவி பார்க்கிறார். ஆகா எப்பேற்பட்ட திருவடிகள், நம்மாழ்வார நினைச்ச மாத்திரத்தினாலேயே நம்மாழ்வாரிடத்திலே பக்தியினாலே உருக்கமாக தியானம் பண்ண மாத்திரத்தினாலேயே நம்ம சிரஸ் மேலே எந்த திருவடிகள் வந்து பிரகாசிக்கிறதுன்னா வேத வேதாந்தங்களிலே பிரகாசிக்கும்படியான அப்பேற்பட்ட ஸ்ரீவப்பதியான நாராயணனுடைய திருவடி தாமரைகளா நாம் சிரசிலே தொட்டு நாம் அனுபவிக்கும்படியா கிடைச்சுதேன்னு அடுத்த ஸ்லோகத்துல என்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்வஜ பாதியஸ்மின் அஸ்மின் மனோரதபத சகலஸ்தமேதி ஸ்தோஷ்யாவின குலதனன் குலதெய்வதந்தது பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனசிய நம்முடைய குலதனமா இருக்கக்கூடிய குல தெய்வத்தினுடைய திருவடிகளை நான் தொட்டு அனுபவிக்கும்படியாக வல்லவா பெற்ற பேரு ஸ்ரீ நம்மாழ்வாரை தியானம் பண்ணதனாலே என்பதாக பரமானந்தப்பட்டு அந்த திருவடிகளுடையதான விஷயமாக திருவடியிலே தான் ஆத்மசமர்ப்பணம் பண்ணதான பிரபத்தி சம்பிரதாயத்தை பெருமாள்னா யாரு, தாயார்னா யாரு, அனந்தகரோட விஸ்வக்சேனாள்னா யாரு, நாம் யாரு, நாம் பெருமாளுக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்முடையதான இழப்பம் என்ன, நம்முடைய முடிதான ஆக்கிஞ்சன்யம் என்ன, இந்த ஆகிஞ்சன்யத்தை கூட வச்சுண்டு நம்மிடத்திலே ஒரு கைமுதலும் இல்லை, ஒரு சொத்தும் இல்லை, ஒரு பத்தும் இல்லை, ஒரு சாமர்த்தியம் இல்லை, ஒரு சக்தி இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் இதையும் கூட வச்சுண்டு பெருமாள் திருவடியிலே பிரானே நான் அனன்யகதியாயிருக்கேன், அகிஞ்சனாயிருக்கேன், பரம அசக்தனாயிருக்கேன், சம்சாரத்தில் எத்தனை ஜென்மங்கள் உழந்து கொண்டிருப்பேன், உன்னுடைய திருவருளுக்கு நான் இப்பொழுது பாத்திரமாக வேணும், இந்த சொத்தை நீயே எடுத்துக்கொடும்னு சொல்லி ஆத்மாவை சமர்ப்பிப்பதான அபராதிஷு யோபி கோபி வா குணதோசானு யதா ததாவித இதயம் தவ பாதபத்மையோ அகம் அத்தியோ மயா சமர்ப்பிதா. நான் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி ஜானியா இல்லை, என்னுடைய ஆத்மா என்ன வஸ்துன்னு எனக்கு தெரியல, அது ஒருவேளை இந்த சரீரமே தான் ஆத்மாவோ என்னவோ எனக்கு அனுபவிச்ச வரைக்கும் நான் பார்த்தா எனக்கு ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தோணவே இல்லை. அதனால நான் அனுபவிக்கிற இந்த சரீரமே தான் ஆத்மாவோ, இல்லை இந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற பிராணனோ இந்திரியங்களோ, இல்லை அது வேற எதுவாகனா இருக்கட்டும், அது இருக்கிறபடி இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது இருக்கிறபடி இருக்கிறதே, அந்த ஆத்மாவை உன்னிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு ஆத்ம ஜானம் இல்லை. ஆனால் சம்சார கிளேசங்களுக்கு அஞ்சு உன்னுடைய சரணாரவிந்தத்திலே இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சு இந்த ஆத்மா உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறது பெரிய புருஷார்த்தமான ஆச்சாரியால் சொல்லி கொடுத்த அம்சத்தை மனசில் வச்சுண்டு இந்த ஆத்மரக்ஷா பர சமர்ப்பம், இந்த ஆத்மா ரக்ஷா ஆத்மாவை ரட்சிக்கிறதான பாரம் உன்னுடையது என்பதா சொல்லி சமர்ப்பிக்கிறேன் என்பதா சாதிக்கிறது அப்படி சொல்லி, இதை சமர்ப்பிக்கிறதும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு இல்லை, இது என்னாலே செய்யக்கூடியது இல்லை, எதையும் செய்து கொள்வீப்பான் நீயானபடியினாலே இந்த பிரபத்தி என்கிறதான இந்த ஆத்மா சமர்ப்பிப்பதான இந்த காரியத்தையும் நான் செய்தேன்னு கூட சொல்லிக்க முடியாது. பிரானே இதெல்லாம் நீயே செய்து கொண்டதான பரம அனுகிரகம் என்பதாக சொல்லி இந்த ஆத்மசமர்ப்பணத்தை அங்கே பண்ணார். மமநாத யதஸ்தியோஸ்மியகம் சகலந்தி தவைவ மாதவா நியதஸ்வமிதி பிரபுத்ததி ரதவா கின்னு சமர்ப்பயாமிது. நான் என்ன என்பொருள் என்று நான் என்ன உன்னிடத்திலே சமர்ப்பிப்பேன், எல்லாம் உன்பொருளாய், எல்லாம் உனக்காய், எல்லாம் நீ பேரும் ஆனந்தமாய் இருப்ப, நான் என்னோட சமர்ப்பிச்சேன்னு நினப்பு கூட நினச்சிக்க முடியாத இந்த ஆத்மவத்துவ உன்னுடைய ஆனந்தத்துக்காக உன்னுடைய திருவடியிலே நீயே சேர்ப்பித்து கொண்டாய் பிரானேன்னு சொல்லி சரணாகதி பண்ணாராம். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தான் பின்னால் ஸ்ரீபாஷ்யகாரர் சரணாகதி கத்தியத்திலே கொஞ்சம் காட்டினார். அதைத்தான் சுவாமி தேசிகன் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் எல்லாம் பண்ணி சொல்ல வேண்டிய அம்சங்கள் எல்லாத்தையும் விவரித்து இன்னும் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் காது வழியாக காது வழியாக பரவிண்டிருந்ததுனால வாய் வழியாக வாய் வழியாக வந்ததுலேயே எத்தனையோ கலக்கங்கள் ஏற்பட்டதுனாலே அந்த கலக்கங்கள் இனிமேலும் தொடர்ந்தால் இந்த சம்பிரதாயமே இல்லாமல் போயிடும்னு அதை ஸ்ரீமத் ரகசித்ரேசாரம் முதலான விசாரமான கிரந்தங்களினாலே இந்த நமக்கு இந்த குரு பரம்பரையிலே பிரதான அம்சமான பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கு உபதேசித்து கொடுத்துருக்கார். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் என்ன, அன்னைக்கு ஆழ வந்தார் அருளை செய்ததான ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான உத்தம கிரந்தம்தான். எப்படி மணக்கால் நம்பினாலே உபதேசம் பண்ணப்பட்டு மணக்கால் நம்பியினுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமானுடைய திருவடியிலே தஞ்சமாக புகுந்த ஸ்ரீ ஆளவந்தார ஸ்ரீ வைஷ்ணவ லோகம் அப்படி பாராட்டி ஆஹா எப்பேற்பட்ட ஆச்சாரியர், ராஜாவா இருந்தவர் அடுத்த க்ஷணத்திலே சகலத்தையும் உதறிட்டு அதே தேசத்துல ஒரு பிக்ஷாண்டியா சுத்துறாருனா அப்போ அவருடையதான வைராக்கியம் என்னவா இருக்கும். ராஜ்யமும் அவர் சம்பாதிச்சது ஞானத்தினாலே சம்பாதிச்சது, அது ஒன்றும் சண்டை போட்டு சம்பாதிக்கல, பரம்பரை சொத்து இல்லை, கலகம் வஞ்சனையினாலே பிடுங்கின்ற சொத்து கிடையாது, தன்னுடைய உயர்ந்த வேதாந்த ஞானத்தினாலே சம்பாதிச்ச ராஜ்யத்தை வைராக்கிய ஞானத்தினாலே ஒரு க்ஷணத்திலே உதறிட்டு ஒரு பிக்ஷுவாக திருவரங்கன் திருவடியே சர்வப்பிரதானம், இதுவே எல்லா சொத்து, இதுவே ராஜ்யம், இவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு சன்னியாசியாக சுத்துறது பெரிய புருஷார்த்தம்னு இறங்கி வந்தார்னு அது ஒரு அப்படியே சில நாள்லேயே மகா பிரசித்தி அடைஞ்சு போயிட்டார். அவர் ராஜாவாக இருந்ததுனாலே பிரசித்தி. இப்பொழுது உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனாய் பெரிய ஆச்சாரியராய் ஸ்ரீமன் நாதமுனிகள் கொண்டாடி அவர் ஏற்படுத்தின ஆச்சாரியராகிட்டார்ன்றதுனாலே ஆள வந்தார சட்டுன்னு வைஷ்ணவ லோகம் பெரிய ஆச்சாரியராக ஏற்றுண்டுடுத்து அவருடைய ஞானம் என்ன, உபதேசம் என்ன, அனுஷ்டானம் என்ன, வைராக்கியம் என்ன, ரங்கநாதனிடத்திலே அவர் உருகி உருகி கதறி கதறி ரங்கநாதனை சேவிக்கிற அந்த பக்தி என்ன, எல்லாம் ஆழ்வாருக்கு சமானமாக இப்படி இருக்கிற அவருடைய பெருமையை பார்த்து அப்படியே லோகமே வைஷ்ணவால் எல்லாரும் அவரையே பிரதான ஆச்சாரியனா அப்படி எழுத்துட்டா அப்படியே அதுக்கான ஆள வந்தாருக்கு. நிறைய சிஷ்யாள், ஒவ்வொரு சிஷ்யாலும் ரத்தனமாக வந்து சேர்ந்த ஆள வந்தாருக்கு. ஆள வந்தாருடைய பெரிய ஒரு அனுகிரக விசேஷத்தில் நிறைய சிஷ்யால் வந்து சேர்ந்தா. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பல பேர் உண்டுனாலும் ஆள வந்தார் குறிப்பாக ஒரு அஞ்சு பேரிடத்துலேயே ரொம்ப அபிமானமாக அந்த அஞ்சு பேருக்கு உபதேசங்கள் விசேஷமாக சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா பின்னால் அந்த அஞ்சு பேரை கொண்டு ராமானுஜரிடத்திலே உபதேசம் பண்ணும்படியாக வாய்ச்சுது. திவ்ய ஜானமுடையவாள் உத்தம சிஷ்யாளை முதலையே கண்டு அவளிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்படியாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது உண்டு. அந்த ரீதியிலே பெரிய நம்பிகள் என்று சொல்லும்படியாகவும் ஒரு ஆச்சாரியன், பெரிய திருமலை நம்பிகள் என்று சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியன், திருக்கோட்டியோர் நம்பி என்று சொல்லும்படியா ஒரு ஆச்சாரியன், திருமலையாண்ட திருமாலையாண்டான்னு சொல்லுவா, அவர் திருமாலரின் ஜோலையை சேர்ந்தவர், திருமாலையாண்டான்னு சொல்லுவா அவர் ஒருத்தன், திருவரங்க பெருமாளரையர்னு சொல்றது, ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லுவா. இந்த சுவாமி ஆளவந்தாருடைய திருக்குமாரரே தான் இவர், ஆளவந்தாருடைய கடைசி குமாரர் இவர். அவரே திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லுவா, ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லுவா. அவரிடத்திலே அபிமானமாக இப்படி அஞ்சு பேரிடத்திலே இந்த சம்பிரதாயத்தினுடைய சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் விசதமாக சொல்லி கொடுத்துருந்தாலும் குறிப்பாக பெரிய நம்பிகள்னு சொல்லும்படியான ஆச்சாரியரிடத்துல தான், பெரிய நம்பிகள் அவரிடத்துல தான் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை விசேஷமாக துவயமந்திரார்த்த விவரணமாக நன்னா சொல்லி கொடுத்துருந்தார் அவர். இந்த பிரபத்தி சம்பிரதாயம் எல்லாம் துவயமந்திரத்தில் தான் நிட்டேன், அதை கொண்டு தான் விசரிக்கணும். அந்த துவயமந்திரார்த்தத்தினுடைய விசேஷத்தை எல்லாம் பெரிய நம்பிகள்கிட்ட ஒப்படைச்சிருந்தார். சரமஸ்லோகமும் திருமந்திரம் இதை கொண்டு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணியிருந்தார் திருக்கோட்டியூர் நம்பி நடத்தல. ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டு சரணாகதி சாஸ்திரத்தை விஸ்தரிச்சிருந்தார் பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லும்படியான ஆளவந்தாருடைய பேரன்னா அவர் பெரிய திருமலை நம்பிகள்ன்றவர். ஆளவந்தாருக்கு நாலு புத்திரர்கள், அதில் தெய்வத்துக்கு அரசு நம்பி அப்படின்னு ஒருத்தர் உண்டு, அரசு நம்பின்னு உண்டு. அதில் தெய்வத்துக்கு அரசு நம்பி அப்படிங்க அவருடைய புத்திரர் தான் திருமலை நம்பிகள். அது ஆளவந்தார் காலக்ஷேமம் சொல்லிட்டுருந்தார், பகவத் விஷய காலக்ஷேமம் சாதிக்கிறார். அதில் வரைச்சே மூணாம் பத்து வந்தது, அதில் மூணாம் திருவாய்மொழி வந்தது, திருவேங்கடமுடையான பற்றி பதிகம் அது, ரொம்ப வசதியான பதிகம். ஆளவந்தார் சாதிக்கிறார், ஒழுகில் காலமெல்லாம் உடனாயி மன் ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் எழிகுறளரு திருவேங்கடத்து எழில் கொள் சோது எந்த தந்தை தந்தைக்கே. எனக்கு பரம்பரையாக எங்கள் வம்சத்துக்கு பிதாவாக இருக்கிறவர், எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறவர் சாட்சாத் திருவேங்கடமுடையானாச்சே. இந்த திருவேங்கடமுடையானிடத்திலே மன்னி ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும், அடிமை செய்ய வேணும், ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும், மன்னி ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும், காலமெல்லாம் மன்னி ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும், ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேணும் நாம் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறார். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பக்கத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும், தப்பில்லாமல் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அவனை தவிர வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், சர்வ தேசத்திலும் பண்ணணும், சர்வ காலத்திலும் பண்ணணும், சர்வ அவஸ்தையிலும் பண்ணணும்னு பகவத் கைங்கரியத்தை பரமபதத்தில் ஆசைப்படுற மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு கூடவே இருந்து எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணணும் ஆள வந்தார் நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். நமக்கும் ஆசையாகத்தான் இருக்குது, ஆனால் இருக்கிறதோ ஸ்ரீரங்கத்தில் சிவகங்கடபுடியானுக்கு அருகிலே இருந்து அவனை சேவிச்சுட்டு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு கொடுப்பனை கிடைக்காதா அப்படின்னு ஆள் வந்தா ரொம்ப அழுதாராம். ஒரு நாள் காலக்ஷேமம் சாதிச்சுட்டே இருக்குச்சே, சிவகங்கடபுடியான நினைச்சு அப்படியே கண்ணும் கண்ணீருமா இந்த பகவத் விஷயம் சாதிச்சாராம். அதை கேட்டுட்டு இருந்தார் அவருடைய பேரன், அதான் திருமலை நம்பிகள்னு சொல்றது வர அவர் ஸ்ரீசைல போறாருன்னு பின்னாடி சொல்லுவா. அந்த நம்பிகள் உடனே புறப்பட்டாராம். ஆச்சாரியன் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை அடியன் இப்பவே போய் ஏத்துக்கிறேன்னு ஆச்சாரியனுடையதான காலக்ஷேபத்துல ஆள வந்தார் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை செய்யறதுக்காக உடனே புறப்பட்டு திருமலைக்கு வந்துட்டாராம். திருமலையிலேயே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். இப்ப கூட அதனால பெரிய திருமலை நம்பிகளுக்கு பார்க்கலாம். இப்போ பிரம்மோத்சவம் நடக்கிறது பெருமாளுக்கு, திருமலையில திருவேங்கடபுடையானுக்கு பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இங்க இந்தியன் டைம் காலத்தால 9:00 நைட் 9:00 அது டெலிகாஸ்டம் பண்ணுறா. அதிகமாக நீங்கள் கூட அங்கே பார்க்குறீங்களோ என்னவோ, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்னு சொல்லி SVBC சேனல்னு TTD தேவஸ்தானத்தினுடைய டெலிகாஸ்ட். அந்த டெலிகாஸ்டும் போது அழகாக பிரம்மோத்சவம் பூரா பெருமாளை கிட்ட கிட்ட காமிச்சு அது திருமலை பூரா விசேஷமாக காமிக்கிறான். ரொம்ப விசேஷம், சேவிச்சாலே ரொம்ப கொடுப்பேன். எந்த திருவேங்கடத்தை நினச்சாலே சொன்னாலே விசேஷமோ அது டிவியில் பார்த்து நினச்சி பார்த்தா மாதிரி சந்தோஷப்படுறது ஒரு பெரிய கொடுப்பேன். அது டெலிகாஸ்ட் வந்து அந்த டெலிகாஸ்ட்டுக்கு வித்வான்கள்லாம் வர்ணனை கொடுக்குறா. அதில் அடியனும் நாளைக்கு போகிறாங்க. அது செவ்வாய்க்கிழமை இங்கே இந்தியன் டைம் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு 9:00 நாளைக்கு கருடோத்சவம், கருடோத்சவ டெலிகாஸ்ட் வர்ணனைக்கு அடியனும் போகிறேன். அதுக்கு மறுநாள் காலத்தால் 9:00 அனுமந்த வாகனம் டெலிகாஸ்ட்டு அந்த வர்ணனைக்கும் போகிறேன். நான் பெருமாள் கூப்பிட்றாரு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறதுக்காக அடியனையும் கிடச்சிருக்கு, போப்புறேன் நான். எதுக்கு சொன்னேன், பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவ சமயம் இப்போ, அப்போ திருவேங்கடமுடையான பற்றி பேசுகிறோம். புரட்டாசி மாதமாகவும் இருக்குது. ஒழுவில் காலம் எல்லாம்னு ஆள வந்தார் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை பெரிய திருமலை நம்பிகள் அங்கே போய் ஏற்றுட்டு இருந்தார். அப்படி அந்த பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட தான் பின்னாலே பாஷ்யக்காரர் ஸ்ரீமத் ராமாயணத்தை 18 காலக்ஷேபம் பண்ணி ராமாயணத்திலே இந்த பாரத தேசத்தினுடைய 4 வேதத்துக்கும் சாரமாக வேதத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் உபபிரமணம் பண்ணும்படியான ஸ்ரீமத் ராமாயணம் பரிபூர்ணமான சரணாகிரி சம்பிரதாயத்தை சொல்ல சாஸ்திரம்தான் என்பதை 18 நன்னா அவரிடத்திலே கேட்டு ஸ்ரீ பாஷ்யகாரர் தன்னுடைய ஹதயத்திலே நிறுத்திண்டு இந்த சம்பிரதாயத்தை ஸ்ரீமத் ராமாயணம் வழியாகவும் பிரச்சாரம் பண்ணினார் என்று பின்னாடி சொல்ல போகிறோம். அப்படி ஆள வந்தார் அவர் வழியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை கொடுத்தார். அதாவது பெரிய திருமலை நம்பிகள் வழியாக ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகரி சாஸ்திரம்னு காட்டினார். துவயத்தின் வழியாக இது நம்ம சம்பிரதாயம் சரணாகரி சம்பிரதாயம்னு காட்டினார். அதை பெரிய நம்பிகள் வழியாக கொடுத்தார். இன்னும் திருக்கோட்டியூர் நம்பின்னு சொல்லுவா, அவரிடத்துல திருவஷ்டாட்சரம் சரம ஸ்லோகம் அதனுடைய சர்வசாஸ்திரம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஒப்படைச்சு அது பின்னால் ராமானுருக்கு கிடைக்கும்படியாக பிரபதி சம்பிரதாயத்தை அந்த வழியாகவும் காட்டி கொடுத்தார். திருமாலை ஆண்டான்னு அந்த திருமாலை ஆண்டான்னு சிஷ்யரத்திலே திருவாயுமொழியினுடைய வியாக்கியானத்தெல்லாம் சொல்லி அவரிடத்துல நம்மாழ்வார் திருவாயுமொழியிலே சாதிச்சதெல்லாம் இந்த சரணாகதி சம்பிரதாயம்தான் அப்படின்னு அந்த சாஸ்திரார்த்தத்தை திருமாலை ஆண்டான் வழியாக அப்படி ஒப்படைச்சிருந்தார். ஆள வந்தார் ஆழ்வார் அவரிடத்துல திருவாய்மொழிய பிரச்சாரம் பண்ணும்படி, ஏன்னா திருவாய்மொழிய அர்த்தம் ஒரு விஷயமா இருந்தாலும் திருவாய்மொழிய அனுசந்தானமா அதை பிரச்சாரம் பண்றது ரொம்ப முக்கியம். பிரபத்தி சம்பிரதாயம் நிக்கணும்னா ராமாயணம் நிக்கணும், திருவாய்மொழி நிக்கணும், அப்பதான் நிக்கும். துவயம் நிக்கணும், சரம ஸ்லோகம் நிக்கணும், திருவஷ்டாட்சரம் நிக்கணும். அதனால இந்த அம்சங்களை எல்லாம் ஒவ்வொரு சிஷ்யால் வழியா ஒப்படைச்சிருந்தார். அதுல அந்த திவ்ய பிரபந்தம் அது நிலைக்கணுன்றதுக்காக அது ஆளவந்தார் வழியா ஒப்படைச்சிடும். ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லும்படியான திருவரங்க பெருமாள் அடையர் இடத்துல ஒப்படைச்சிருந்தார். அதனால்தான் அவர் ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்றது. ஏன்னா திவ்ய பிரபந்தத்துல அவ்வளவு ஈடுபாடு, திவ்ய பிரபந்த பிரச்சாரத்துல அவ்வளவு ஒரு துடிப்பு. அவர் வழியா தான் திவ்ய பிரபந்தம் பின்னால இன்னும் ஒரு பெரிய பெருமையெல்லாம் அடைஞ்சது, பிரசித்தியெல்லாம் அடைஞ்சது. அதனால தான் பார்த்தா அவரை தான் அரையர்னு முதல் அரையரா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொன்னான். அவருக்கு திருவரங்க பெருமாள் அரையர்னு பேர். அந்த அவர் வழியாக தான் திவ்ய பிரபந்தம் பின்னாடி பெரிய பிரசித்தியெல்லாம் அடைஞ்சது. ராமானுஜரும் அவரிடத்துல தான் திருவாய்மொழியை கேட்டார். பெரிய நம்பிகள் கிட்டத்துல அவர் முதலாயிரம் பெரிய திருமொழி ஏற்பாடெல்லாம் கேட்டிருந்தாலும் திருப்பியும் திருவாயுமொழி அத்தியனம் பண்றதுக்கு குறிப்பாக ஆளவந்தார் ஆழ்வாரிடத்துல போய் தான் அத்தியனம் பண்ணார் ஸ்ரீ ராமானுஜர். இப்படி பின்னால ராமானுஜர் வழியாக ராமானுஜருக்கு இவா வழியா வந்தது. இப்ப ஆளவந்தாருக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஆளவந்தாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அவர் சிறு வயதிலேயே ஸ்வயம் மேதாவியா இருந்து மகாபாஷ்ய வட்டரிடத்துல வேதாந்த சாஸ்திரம் தவிர மற்ற சாஸ்திரங்களெல்லாம் அதிகரிச்சுருந்திருந்தாலும் அந்த மற்ற சாஸ்திரங்கள் அதிகரிச்சதும் வேத வேதாந்தத்தை சந்தையா சொல்லி தான் கையில வச்சிருந்ததும் அவருக்கு சுயமே வேதாந்த சம்பிரதாயம் மனசுல உபதேசம் பண்ணிக்கே ஒரு நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினாலே சுயமே ஹிருதயத்துல இருந்தது. அந்த வேதாந்தத்து அந்த ஒரு அந்த வேதாந்த சாரம் ஹிருதயத்துல இருந்ததை வச்சுட்டு தான் மகாபாஷ் வேட்டரத்துல வாசிச்சுட்டு இருக்குது. ஒரு 14 வயசு பையனா இருந்தாலும் ஆக்கி ஆழ்வானம் போய் 14 வயசுல ஜெயிச்சுட்டார், அத்வைத சம்பிரதாயத்தை ஜெயிச்சுட்டார், ராஜசபையிலே ஜெயிச்சார். அப்படி ஒரு மேதாவியா இருந்தார். இப்போ இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் ஸ்ரீ மணக்கால் நம்பிக்கிட்ட கேட்ட பிறகு அவருக்கு இப்போ கையில் என்ன வந்திருக்கு? பிரபத்தி சம்பிரதாயம் கிடைச்சுடுத்து. மணக்கால் நம்பி வழியாகவே இன்னும் நாசமுதிகளுடைய சிஷியா கீழகத்தாழ்வான் மேலகத்தாழ்வான் அவா சிஷியாள் வழியாக ஸ்ரீ ஆளவந்தாருக்கு திவ்ய பிரபந்தமும் கையில் வந்துடுத்து. நம்ம சம்பிரதாயம் 3 விஷயம் முதல்ல நாதமுனிகளிடத்தில் 3 விதமாக இருந்தது. 1 திவ்ய பிரபந்த சம்பிரதாயமா, திவ்ய பிரபந்தம் சரணாகதி சம்பிரதாயம் தான். அடுத்தது இந்த சரணாகதி சம்பிரதாயம் என்று சொல்லும்படியா பிரபத்தி என்கிறதான உபாய அனுஷ்டானத்தை பிரபத்தி பண்ணும் பிரகாரம் என்ன, அதனுடைய விஸ்தாரம் என்ன, இதெல்லாம் மணக்கால் நம்பி வழியா ஆளவந்தாருக்கு வந்துடுத்து. இன்னொன்னு யோக சம்பிரதாயம். இந்த யோக சம்பிரதாயமும் ஆளவந்தாருக்கு வரணும் மணக்கால் நம்பி சொல்லி வச்சிருந்தார். இந்த யோகத்துல ரொம்ப கெட்டிக்காரர், நிறைய பேர் இருந்தா சிஷ்யாள், நாதமுனிகளுடைய சிஷ்யாள் நிறைய பேர் இருந்தா, ஆனால் அவள் எல்லாரும் ஒத்த ஒருத்தரா திருநாட்டுக்கு வெளியாச்சு. இன்னும் ஒருத்தரே ஒருத்தர் தான் பாக்கி இருக்கார். குறுகை காவலப்பன்னு பேர். சோழ தேசத்துல வீரநாராயணபுரம்னு சொல்ல முடியாது, ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்னு, ராஜேந்திர சோழன் கட்டினதான கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலேருந்து அந்த கோவில் வாசலில் நின்று பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் தெரியும் இந்த குறுகை காவலப்பன் கோவில். அந்த குறுகை காவலப்பன்றது ஒரு சின்ன கிராமம் அது, அந்த ஊர். அந்த ஊரில் குறுகை காவலப்பன் இருக்க, அந்த ஊரில் இருக்கிற அந்த சுவாமிக்கு தான் இப்போ நாதமுனிகள் சொல்லி கொடுத்ததான யோகம் மொத்தம் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்மிடத்துலேயே பிரபத்தி சம்பிரதாயத்தை வாங்கியாச்சு. நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினாலே திவ்ய பிரபந்தமும் நன்னா காப்பாற்றி ஆளவந்தாருக்கு வந்துடுத்து. ஆக பிரபந்தம் வந்தாச்சு, பிரபத்தி சம்பிரதாயம் வந்தாச்சு, யோக சம்பிரதாயத்தையும் நீங்கள் சம்பாதிச்சுட்டீர்னா நாதமுனிகளுடைய அப்படியே அவதாரம் தான். அப்படியே நாதமுனிகள் இன்னும் இருக்கார், நாதமுனிகள் இன்னும் இருக்கார். நாதமுனிகளுடைய மொத்தமும் அப்படியே இன்னொரு உருவமும் ஆளவந்தாராக கிடச்சுட்டார். நீர் ஒன்று பண்ணும், அந்த குருகை காவலப்பனிடத்தில் போய் யோக சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும், அதனால யோகாபியாசம் அவரிடத்துல போய் கற்றுக்கணும்னு சொன்னார் அவர். உடனே ஆளவந்தார், ஆளவந்தார் ரொம்ப ஆசையாக போகிறார். ஆகா நம்ம தாத்தா எவ்வளோ பெரிய யோகீஸ்வரராக இருந்தார், அவரிடத்துல நம்ம அவ சிஷ்யால் இன்னும் இருக்கா, நம்ம யோகத்தை கற்றுக்கலாம்னு போகிறார். அங்கே குறுகை காவலப்பன் சன்னதிக்கு போகிறார். குறுகை காவலப்பன் அப்போ யோகத்தில் எழுதியிருக்கார், யோகத்தில் எழுதியிருக்கார். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், யோகம் கலைஞ்சு அப்புறம் அனுஷ்டானத்துக்காக எள்ளி ஆகும், அந்த சமயத்தில் அவர் இடத்துல போகலான்னு சொல்லி அவர் யோகத்துக்கு எழுந்திருந்தது கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு சேவத்தோரமாக சுவாமி ஆள வந்தார். கை கட்டி நின்றுட்டு இருந்தார். சரி சுவாமி வரட்டும்னு காத்துட்டு இருந்தார். பார்த்தா குருகை காவலப்பன் தெரியல, கண்ணு முழிச்சு வரான், கண்ணு முழிச்சு கை தட்டி கூட்டாரான். இங்கே யாராவது சொட்டை குலத்தார் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரான். அது சொட்டை குலம்னா ஆளவந்தாருடைய குலம் தான் அது. அந்த நாதமுனிகளுடைய குலத்துக்கு சொட்டை குலம்னு ஒரு பேர். பல குலங்களுக்கு என்ன பேர் பேர் தெரியும், ஆனால் காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. கிடாம்பின்னு சொல்லுவா, நடாதூர்னு சொல்லுவா, கந்தாடைன்னு சொல்லுவா, சொட்டை குலம்னு சொல்லுவா, இப்படி நிறைய. நம்ம பெரியவாருடைய பழைய வம்சத்துக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் இருக்குது. நல்லான் சக்கரவர்த்தி இப்படிலாம் சொல்கிறது உண்டு. சிலதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிருக்கு, சிலதுலாம் காரணம் தெரியல. அது சொட்டை குலத்தார்னு பேர். அவர் அந்த நாதமுனிகளுடைய வம்சத்துக்கு ரொம்ப காலமாகவே சொட்டை குலம்னு பேர் உண்டாம். அந்த சொட்டை குலத்தார் இங்கே யாராவது உண்டோ அப்படின்னு கேட்டாராம். உடனே அடியேன்னு போனார் இவர். ஓஹோ அப்பா அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னா. அப்படியே ஆச்சாரியனுடைய பேரனா, ரொம்ப சந்தோஷம். நாதமுனியுடைய பேரன்னு ஆளவந்தார் இடத்துல அவ்வளோ பரிவு. என்ன நாதமுனிகள் தானே பெயர்பட்ட வசந்த ஆச்சாரியருடைய சிக்ஷராஜய குருகை காவலப்பன், யோகாபியாசத்திலே சூரர். என்ன வந்தான்னு கேட்டார். இது மாதிரி இந்த திருவடியில் யோகாபியாசம் கற்றுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சார் மணக்கால் நம்பி. எங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்ககிட்ட இருக்காம், அதை பெற்றுக்கலான்னு வந்தேன் அப்படின்னார். அவர் சொன்னார், இது ரொம்ப ரகசியமானது, ரொம்ப வசதியானது, ஏதோ திடீர்னு கேட்டால் வந்த காலத்தில் சொல்லி கொடுத்துடக்கூடாது. இதை ரொம்ப ஆர்வத்தோடு பலமுறையும் வந்து இப்போ ரொம்ப நெருங்கி பலமுறையும் பிரார்த்தித்து சுஷ்ரூஷை பண்ணி பெற வேண்டிய வசந்த ஒரு சூக்ஷ்மமான அம்சமாச்சு. அது ஏதோ வந்தால் போனான்னு கேட்டு சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர் என்ன சொன்னார், ஏன்பா நீ ஒன்று பண்ணு, இதோ வரப்போகிற தை மாதம், அப்போ தை மாதம் புஷ்ய நட்சத்திரம், புஷ்ய நட்சத்திரம் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவா, அது ரொம்ப விசேஷம், அது அந்த சமயத்தில் உபதேசம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் நான் அன்றைக்கி தான் நிர்யாணம் பண்ணிக்க போகிறேன், அன்றைக்கி தான் பரமபதத்துக்கு போக போகிறேன், நீ அந்த அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னா உனக்கு இந்த யோகத்தினுடைய சூக்ஷ்மங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார் அவர். எப்படி இருக்கு பார்த்தோ இல்லையோ, அவாவா யோகாபியாசம்னு கிளாஸுக்கு போகிறா, விழுந்து எழுந்து பரண்டு ஏதோ ஒன்று ரெண்டு யோகாசனத்தை கற்றுக்கிறதுக்குள்ள அவளுக்கு போக முடியாமல் போகிறது, தலை நரைச்சி போகிறது, கடைசி வரைக்கும் ஏதோ ஆசனங்கள்லேயே காலம் ஓடி போகிறது ஒரு ஆயுசு. அவரோ குருவை காவலப்பன் சொல்கிறார், இந்த யோக சாஸ்திரத்தையே உனக்கு நான் பரமபுரத்துக்கு புறப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தேன்னா மொத்தமாக கொடுத்து விடுறான்னு அவர். அது எப்படி கொடுக்க முடியும், அதுதான் ஒரு உண்மையான யோகீஸ்வராளுடைய சாமர்த்தியம். அது உண்மையான யோகீஸ்வராள் அந்த யோக சாஸ்திரத்தை கொடுக்கச்சே தங்களுடைய அனுகிரகத்தினாலே அந்த சிஷ்யனுக்கு அந்த யோகமானது தெரிஞ்சு கொள்ளவும் தெரிஞ்சுக்க முடியும், அனுஷ்டிக்கவும் அனுஷ்டிக்க முடியும், சித்தியும் அணிஞ்சிட முடியும். அந்த மாதிரி அவள் அப்படியே அதை டிரான்ஸ்ஃபரே பண்ணிவிடுவாது. அவள் இந்த சரீரத்தில் இருக்கிற யோக சக்கரங்கள்லாம் அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால் அந்த யோக சக்கரங்கள் தங்கள் தன்னிடத்துல இருக்கிற அந்த யோக சக்கரங்களுடையதான சக்தியெல்லாம் அந்த உபதேசம் பண்ணச்சுவே அதை அப்படியே கொடுத்துருவா, அந்த சிஷியனுக்கு கொடுத்துருவா. அதுபோது அந்த சிஷியனுக்கு கொடுக்குச்சே அந்த சிஷியனுடையதான அந்த அந்த ஹிருதயத்தில் அது மாதிரி சிஷியனுடைய அந்த பருவ மத்தியில் அந்த சகசிராரத்தில் இதிலெல்லாம் இந்த அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா பாருங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சே அது அந்த அந்த சிஷியனுக்கு சிக இருக்கணும், அந்த சிக இல்லைன்னா அவளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுதான் அதனுடைய சூக்ஷம். அதனால தான் சிக ரொம்ப அவசியம், சிக ரொம்ப அவசியம்னு சொல்லி வச்சுருந்தார். அது சிகை அப்படிங்கிறது பின்னாடி இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு நேர் பின்னால் இருக்கும் அது. அதனால் இந்த ஆக்ஞா சக்கரத்திலே தன்னுடையதான சக்தியினாலே அவர் அந்த ஆக்ஞா சக்கரம்ன்றது நெத்தி போட்டுக்கு மத்தியத்தில் இருக்கும் அது. அந்த மத்தியத்தில் இருக்கிற தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்துலேருந்து இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு அவர் அந்த யோக சாஸ்திரத்தை, யோக சக்தியை, யோக உபதேசத்தை அப்படி கொடுக்கச்சே அது அந்த சிரஸில் தங்கி இருக்கணும்னா அது பின்னாடி நல்லா முடிச்சு போட்டு அந்த சிரஸை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும். அதுக்காகத்தான் சிகை ரொம்ப முக்கியம்னு. சிகை அந்த அம்சத்துலேயும் முக்கியம், அது இன்னொரு இன்னும் சில அம்சங்கள்லையும் சிகை முக்கியம். முக்கியமாக அந்த யோக சாஸ்திரத்தை ஆச்சாரியங்கிடத்தை பொத்து பெற்றுக்கச்சே அது ரொம்ப முக்கியம். அது அதுதான் சிகையினுடைய அம்சம். இப்போ சிகையினுடைய பிராதானியம் பாரத தேசத்தில் எதனால் இருக்குன்னா இதனாலேயும் உண்டு, இன்னும் சில பெருமைகளும் உண்டு. அது இப்போ அளவந்தார் சிகைன்னா தெரியுமோ இல்லையோ, கொடுமை சிகை சிகைன்னு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் எதை சிகைன்னா எதை சொன்னார்னு சில பேருக்கு தெரியாமல் போயிடும். ஆளவந்தார் அவரிடத்துலயே பெற்றுக்கிறார்னா அது பாரு எப்படி சொன்னார். நீ பாரு நான் திருநாட்டுக்கு கிளம்ப போகிறேன், கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தால் சொல்லி கொடுத்துட்றான்னு அவர். அவ்வளோ ஈஸியானா, அவ்வளோ ஈஸி தான் அது. அது அந்த யோகத்தினுடைய யோகத்தை ஜெயிச்ச வாளுக்கு அதை அடுத்த வாளுக்கு கொடுக்கறது அவ்வளோ ஈஸி. அந்த பெற்றுக்கிற வாளுக்கு அதுக்கு உண்டான தகுதி வேணும். ஆளவந்தார் சரி ஆச்சாரிய நியமனம், அவர் சொல்லச்சே தான் வரணும், அதனால சரி அவர் சொல்லச்சே வரலான்னு அவர்கிட்ட அங்கேருந்து புறப்படுறாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்குறார், அடியனுக்கு ஒரு சந்தேகம், தேவரோ யோகத்தில் எழுதியிருந்தது, நானும் தேவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தள்ளி செவத்தோரமாக அந்தண்ட பக்கம் நின்றுருந்தேன், அது எப்படி தேவர் சொட்டை குலத்தார் யாரான வந்திருக்கீங்களான்னு திடீர்னு முடிச்சுன்னு கேட்டேர் அப்படின்னு கேட்டார் அவர். அதுக்கு அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில். அது அவர் சொன்னார், அப்பா எனக்கு ஹிருதயத்தில் கண்ணன் தான் தெய்வம், நான் அந்த கண்ணனை தான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன், அவன் என்னோட பேசுவான், நான் அவனோட பேசுவேன், அவர் கண்ணனை பற்றி நிறைய லீலைகள்லாம் அவர் காட்டுவார், நானும் பார்த்துட்டு இருப்பேன். என்னோடையே சந்தோஷமாக என்னோடையே பரிமாறிட்டு இருக்கிறவன் கண்ணன். அந்த கண்ணன் தனியாகவும் இல்லை, நப்பின பிராட்டியோட தான் ஹதயத்தில் எனக்கு சேவசாரிச்சுட்டு இருக்கான். அந்த நப்பின பிராட்டியும் கண்ணனுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்த சமயம் அது, அதை நான் சேவிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நீ வந்துட்ட, கண்ணன் என்ன பண்ணார் தெரியுமோ இல்லையோ, நப்பின பிராட்டியை தள்ளிட்டு கொஞ்சம் தள்ளு, நம்ம குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற பக்கமே பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தார். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சான்னு அவர். அது எப்படின்னா, அந்த நாதமுனிகள் வம்சத்திலே வந்த ஒரு குழந்தை ஒருத்தன் வந்து நிற்கிறான்றத திருக்குறைக்காவலப்பு குறைக்காவலப்பனுடைய ஹிருதயத்திலே அப்பொழுது அவருக்கு சாட்சாத்கார அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்த கண்ணன் தான் பிராட்டியோடு இருக்கச்சே அந்த பிராட்டியையும் கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழந்தை வந்திருக்கிறது திரும்பி திரும்பி பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாராம். இதை தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து பார்த்துட்டு இவ்வளவு கண்ணன் வந்து பிராட்டியை காட்டணும், பிராட்டியை விட இன்னொருத்தர் இடத்துல ஆசை வைக்கிறதா இருந்தா அது எங்க நாதமுனிகள் நாதமுனிகளுடைய வம்சத்துல தான் அவ்வளோ ஆசை வைப்பார்னு எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன், எங்க நாதமுனிகளுடையதான வம்சத்தை சேர்ந்துவா இங்க வந்திருக்கலான்னு கேட்டு சொட்டை குலத்தார் ஆரேனும் உண்டோனும் கேட்டேன்னாரோ. என்ன விஷயம் பாருங்க, நாதமுனிகளுடைய பெருமை, நாதமுனிகளுடைய கிருஷ்ண பக்தி, அவரிடத்துல கிருஷ்ணன் வச்சிருக்கிற ஆசை, அந்த கிருஷ்ணனை இவர் தான் இந்த குறுகை காவலப்பன் ஹிருதயத்திலே கொண்டு வந்து சாட்சாத்கரிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமை, அதுவும் போக அந்த கிருஷ்ணனும் பின்னையோட வந்து சேவை சாதிச்சுட்டு இருக்குச்சு, அந்த பின்னையும் மீறி கிருஷ்ணன் இப்படி எட்டி பார்க்கிறார். ஒரு நாளை வந்தார்னு ஒருத்தர் வந்திருக்கார், நாதமுனி வம்சத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு எட்டி பார்க்கிறார்னா என்ன பெரிய விஷயம் இருக்கு, இவ்வளோ இதோட அமிர்தமான விஷயமே கிடையாது. அப்படி அமிர்தமான சமாச்சாரம் இது. ஆளை வந்தார், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சுவாமி நியமித்தபடியே வரேன் நான். குரு புஷ்ய யோகம் தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு 12 மணிக்கு அபிஜித் முகூர்த்தத்தில் சுவாமி திருநாட்டு காலத்துக்கு முன்னாடி வந்து அவர் சொல்கிறார் பாருங்கோ, நல்லா யோகாபியாசம் பண்ணின்னு நல்ல கொட்டாபுளி மாதிரி இருக்கார். அவர் சொல்கிறார், நான் குரு புஷ்ய யோகம் தை மாதம் பௌர்ணமியில் நான் பரமபதத்துக்கு போக போகிறேன், நீ அப்போ அதுக்கு முன்னாடி வான். என்னமோ அமெரிக்காவுக்கு அமெரிக்காலேருந்து மெட்ராஸுக்கு என்னோ ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பேசுகிறார். அப்படி ஆச்சாரியாள் நாதமுனிகளுடைய சிஷ்யர், அப்படியான மாதிரி அப்போ ஏற்பட்டவா சம்பிரதாயத்தில் அனாயாசமாக பரமபதம் தான் கையில் வச்சுட்டு இருக்கிறவா, அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியாள். அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஆளை வந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். அது ஸ்ரீரங்கத்தில் நாதமுனிகள் அப்போ ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருந்ததான திருவத்தியன உற்சவம்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது. திருவத்தியன உற்சவம்னா ராபத்துன்னு இப்போல்லாம் சொல்கிறோம். நாதமுனிகள் ஆளவன் நம்மாழ்வாரிடத்துல இருந்த ஆசையில் நம்மாழ்வாருடையதான திவ்ய பிரபந்தம் லோகம் பூரா பரவணும்னா இதுக்கு பெஸ்ட் வழி என்னென்னா அதை கோவிலில் சேர்த்துடணும். வெறும் ஆண்களில் உட்காந்துட்டு நானும் திருவாயுமணி சொல்கிறேன், நானும் திவ்ய பிரபந்தம் சொல்கிறேன்னு சொன்னால் அது அப்படியே மங்கி போயிடும். அது ஏதாவது கச்சேரி பாட்டு மாதிரி அலைப்பாயுதே அலைப்பாயுதேன்னு 2 தலைமுறைக்கு பாடின்னு இருப்பா, அப்புறம் அந்த பாட்டே அதுக்கப்புறம் அது போயிடும். அது இது மாதிரி ஏதாவது பாட்டாக போயிட போகிறது, இது சம்பிரதாயமாக வரணும்னு நம்ம நாதமுனிகள் பெருமாளை திவ்ய பிரபந்தம்னாலே அது அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணதை அதை கோவிலில் கொண்டு வந்து சேர்த்துடணும்னு அதை கொஞ்சம் ஆளா நாதமுனிகள் என்ன பண்ணார், அதை கோவில் சம்பிரதாயமாக மாற்றி வச்சார். அதுக்காக ஒரு ராபத்து அந்த அத்தியன உற்சவம்னு ஒன்று ஏற்படுத்தினார். அதுவும் ஸ்ரீரங்கத்தில், வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதான ராஜதானியாக இருக்க முடியாத ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவத்தை ஏற்படுத்தினார். அந்த அத்தியன உற்சவத்தில் திருவாய்மொழி பாடும்படியா தினமும் ஒரு 100 பாசுரம் பாடும்படியா ஏற்படுத்தினார். அந்த மாதிரி திருவாய்மொழி உற்சவமாக நடத்தினார். அது அந்த திருவாய்மொழி உற்சவம் நாதமுனிகள் ஏற்படுத்தினது ஆளவந்தார் காலத்தில் நடந்துட்டு இருந்தது. அது நடந்துட்டு இருக்குது, அதில் ஒரு பாசுரம் வரும். அது அதில் விடமுடையரவில் பள்ளி விரும்பி நான் சுரும்பலற்றும் தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுது மின்னே, அதாவது திருவனந்தபுர பாசுரம். அது அதில் திருவனந்தபுர பாசுரத்தில் அப்போ அபிநயம் பண்ணிட்டு இருக்கார், அரையார் அபிநயம் பண்ணுறார். பெருமாள் திருவோலக்கம் ரங்கநாதன் சன்னதி 1000 கால மண்டபத்தில் ஆச்சரியமாக எல்லாரும் சூழ்ந்துருக்கிறா வைஷ்ணவாள். அந்த பாசுரத்தை அபிநயமாக ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை காட்டிண்டு அது பாசுரம் திருவனந்தபுரம் கெடுமிடராயவெல்லாம் கேசமா என்னன்னு பதிகம் அது. அதுல நடனின் ஓனவர்கள் உள்ளீர் நாம் உமக்கறிய சொன்னோம். திருவனந்தபுரத்துக்கு இப்பவே புறப்படுங்கோ. திருவனந்தபுரத்துல போய் பெருமாளை சேவிச்சு ஒரு கையை கூப்பினா போறோம், அதுவே ஜென்ம சாஃபல்யம், அதுவே மோட்சத்துக்கு ஹேத்து. அதை விட ஒரு ஜீவன் என்ன வசதியா பண்ண போறான்? உடனே கிளம்புங்கோ. நாம் உமக்கறிய சொன்னோம். என்ன நான் சொல்றது புரியுறதா? இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணனே உங்களுக்கு புரியுறதான்னு நான் கேட்கல. அந்த பாசுரத்துல வருது, நாம் உமக்கறிய சொன்னோம் நடவின ஓனவர்கள் உள்ளே நாம் உமக்கறிய சொன்னோம். இன்று போய் புகுதிராகல் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடமாடே குறுந்து சேரு செருந்தி புன்னை இன்னிக்கே போங்கோன்னர் பிடமுடையரவில் பள்ளி விரும்பி நான் சுரும்பலற்றும் தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுதும் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே இன்னிக்கே புறப்படுங்கோ இன்னிக்கே புறப்படுங்கோன்னு இந்த பாசுரம் இப்படி வரும். அது நடவினோ நாம் உமக்கறிய சொன்னோம். என்ன சொல்றது புரியுதா? இன்னிக்கே புறப்படுங்கோ அப்படின்னு நம்ம ஆழ்வார் கேட்குற மாதிரி வரும். இந்த அந்த அரையர் என்ன பண்ணார்? அவர் பாட்டு பாடுறாரா? ஆளவந்தாருடைய குமாரர் தானே அவர் அரையர். அவர் தான் அவர் அபிநயம் பண்ணச்சே அவர் சபையை பெருமாளிடத்துல பாடின்ட்டுருக்கார், அபிநயம் பண்ணுறார். அபிநயம் பண்ணச்சே நாம் உமக்கறிய சொன்னோம். பெருமாளை பார்த்து சொல்லக்கூடாது இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுறதா, நான் சொல்றது உனக்கு புரியுறதான்னு பெருமாளை பார்த்தா சொல்றது. அதனால அவர் என்ன பண்ணார்? சபையை பார்த்து அவரை ஒரு தூரத்தில் நின்றுண்டு நாம் உமக்கறிய சொன்னோம், நாம் உமக்கறிய சொன்னோம், நடவினோ நடவினோ நாம் உமக்கறிய சொன்னோம்னு அவர் பாட்டு கையாட்டி பாடினார். அவர் கையாட்டின இடத்துல ஆளவந்தார் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆளவந்தார் அந்த பாசுரத்தை அவர் ரொம்ப அபிநயமாக கேட்டுட்டு இருந்தாரா? கேட்டுட்டு இருந்தவருக்கு என்ன பெருமாள் நம்மளை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, திருப்பி திருப்பி சொல்றாரு இந்த அரையார், நம்மளையே சொல்றாரு. இன்று போய் பகுதியாக இன்னைக்கே புறப்படுங்கன்றார பார்த்தார். அவ்வளோதான் திருவத்தியான உற்சவம் முடிஞ்சது. பெருமாள் சொல்றார் இது ஏதோ சகுனமா இருக்கு, நிமித்தமா இருக்கு, போய் திருவனந்தபுரத்தை இது வரைக்கும் சேவிக்கலாமோ அதனால திருவனந்தபுரத்துக்கு பெருமாள் வரணும்னு அங்கே அனந்த பத்மநாபன் ஆசைப்படுறாரு போல இருக்கு. அது ரங்கநாதன் உத்தரவாயிடுத்து இங்க நேரம் கிளம்பிட்டார். இவர் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். இவர் பெருமாள் உத்தரவுன்னு நினைஞ்சு திருவனந்தபுரத்துக்கு போனவர் திருவனந்தபுரத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சா விட்டு தான் ஞாபகம் வந்தது, அடாடா தை மாதமாக இருக்கு, இதோ ரெண்டு நாளில் குரு புஷ்யம் வந்துடுத்து. நம்ம குருவைக்காவலப்பன் சோழ தேசத்தில் வீரநாராயணபுரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன இப்போ இருக்கணும்? அடாடா விட்டுட்டோமே விட்டுட்டோமே, இனிமேல் நடந்து போய் குருவைக்காவலப்பன் எங்கே பார்க்கறது? பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப குருவைக்காவலப்பன் இருப்பாரா? சேவிக்கணும் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக வர இருப்போம். ஆனால் குருவைக்காவலப்பன் சொன்ன பிரகாரம் அவர் குரு புஷ்யத்தில் இவர் சிஷியர் வரலன்னா வராட்டா போகிறார். என்ன பெருமாள் சங்கல்பம் இவ்வளோ தான், பரமபுரத்துக்கு கிளம்பி போயிட்டார். அப்புறம் ரொம்ப கிளேசம் ஆளவந்தாருக்கு. அதாடா நம்ம நாதமுனிகளுடைய பெயர்பட்ட வசந்த யோக சம்பிரதாயத்தை விட்டுட்டோமே விட்டுட்டோமேன்னு ரொம்ப கிளேசமாக இருந்தது. ஆனால் அந்த கிளேசம் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஆளவந்தார் வழியாக வந்திருந்ததுன்னா எப்படி நாதமுனிகளுடைய வேதாந்த சம்பிரதாயம் கிடைச்சதோ, எப்படி ஆழ்வார் சம்பிரதாயம் கிடைச்சதோ, நாதமுனிகள் வழியாக கிடைச்சதோ, அதே மாதிரி யோக சம்பிரதாயமும் இன்னி வரைக்கும் கிடச்சிருக்கும். ஆனால் பெருமாள் வேறு விதமாக சங்கல்பிச்சு விட்டார். அது அன்னைக்கு அந்த நடவினோ நமர்கள் உள்ளே நாமமக்கறிய சொன்னோம்னு ஆழ்வார் பாசுரத்தினால அப்படி ஏற்பட்டு போச்சு. ஆக இனிமே இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு இந்த யோக சம்பிரதாயம் இருந்து சகாயம் பண்ணித்தான் பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஒரு பெருமை. பிரபத்தி சம்பிரதாயம்னா அதனால தான் யோகத்தினால தான் பலிக்கும் என்ற ஒரு அம்சம் தேவையில்லை அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டார் புலருக்கு. அதனால இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி ஒன்றும் பெரிய யோகேஸ்வராள் பெரிய சித்தியெல்லாம் அடைஞ்சவா அப்படின்னு பெரியவாள்லாம் சில பேருக்கு ஏதோ யோக சம்பிரதாயத்தில் அனுகிரகத்தினாலே சில ஆச்சாரியாள் வழியாக வேறு வழியாக கிடைச்சிருந்தாலும் ஆளவந்தார் வழியாக ஆளவந்தாருக்கு பின்னாலே பாஷிகார் வழியாக தேசிகன் வழியாக இந்த யோக சம்பிரதாயம் அப்படின்றது உபதேசமாக வரல. பாஷ்யக்காரரும் பெரிய யோகீஸ்வரர்னு தான் சொல்கிறா, ஆளவந்தாருமே பெரிய யோகீஸ்வரர்னு தான் சொல்கிறா. அது சுவாமி தேசிகன் தான் கேட்கவா வேண்டாம், அவர் யோகத்தினாலே சித்தியெல்லாம் அடைஞ்சவர். ஆனால் இதை ஒரு சம்பிரதாயமாக அடுத்த வாழ் கொடுக்கறது கிடையாது. அவளுக்கு சுயமே அந்த யோகம்ன்றது பகவத் அனுகிரகத்தினாலே வந்தாலும், அவதார புருஷான்றதுனாலே அவளுக்கு சுயமாகவே இருந்தாலும் எப்ப வந்து நாசமுனிகளுக்கு அடுத்தது ஆள வந்தா இருக்குன்னு சிஷ்யாள் பரம்பரை உபதேச பரம்பரையில வரலையோ, இதை இதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இதை மறைச்சுட்டா. அதனாலே நம்ம சம்பிரதாயத்தில் யோகம்ன்றது ஒரு உபதேசமாக வந்து நித்திய அனுஷ்டானத்தில் வச்சுக்கல. ஆனால் யோகம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ரொம்ப வசதி தான். ஆனால் இந்த யோகத்தினாலே எப்படி பக்தி யோகத்தினாலே பெருமாள் அடையலாம், பிரபத்தி யோகத்தினாலேயும் பெருமாள் அடையலாம், எந்த ரெண்டு விதம் உண்டோ இல்லையோ. அதில் பக்தி யோகத்தினாலே பெருமாளை அடையிறதுன்ற வழி நமக்கு வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய வழி. அது எல்லாரும் அதில் இறங்கினா தத்தளிச்சு போயிடுவா, தத்தளிச்சு போயிட்டு அது மாதிரி தத்தளிக்கிறோம்னு தெரிஞ்சுக்க கூட தெரிஞ்சிக்காம பக்தியோ நாங்கள்லாம் பெரிய யோகீஸ்வரான்னு பிரபத்தி யோகத்தை இதை வந்து கொஞ்சம் எளப்பமாக நினச்சிருவாளோ, என்ன திருவுள்ளமோ தெரியல. அதனால யோக சம்பிரதாயம் அடியோடு மறைஞ்சு போயிடுத்து நம்ம சம்பிரதாயத்தில். அதுக்கெல்லாம் மேற்பட்டதாக, அதுக்கெல்லாம் ஈடாக யோகத்தினாலே சாதிக்கக்கூடியதெல்லாம் சாதிக்கக்கூடியதான பிரபத்திங்கிறதான வசந்த சம்பிரதாயம் ஆளவந்தார் வழியாக இன்ன வரைக்கும் கிடச்சுன்ருக்கு. இதில் ஸ்ரீ ஆளவந்தார் இப்படி நாதமுனிகளுக்கு திருப்பேரனாக அவதரித்து பின்னால் பெரிய வேதாந்தி ஆகி பெரிய ராஜ்யத்தையும் சம்பாதிச்சு அத்தனையும் மணக்கால் நம்பியனுடைய உபதேசத்தினாலே ஒரு க்ஷணத்திலே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ரங்கநாதனே எல்லாம் கதின்னு சொல்லி திருவரங்கத்துக்கு வந்து பெருமாள் திருவடியிலே சரணாகதியும் பண்ணி அதே ஸ்ரீரங்கத்திலேயே வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதான குருவாக எழுந்திருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பிரதான ஆச்சாரியராக எழுந்திருந்து பிரபத்தி சம்பிரதாயத்தை அனுஷ்டிச்சு காட்டிண்டு தானும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிண்டு ஒரு பெரிய ஆச்சாரியராக காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுண்டு எழுந்தருளிருந்த அந்த காலத்திலையும் இந்த யோக சம்பிரதாயத்தை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்ற வரைக்கும் இப்போ ஆளவந்தாரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் ஸ்ரீ ஆளவந்தாருடையதான திவ்ய சூக்திகள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டா ஆளவந்தாருடைய திவ்ய சரித்திரத்தை ஓரளவு முடிச்சுட்டு விடலாம். நம்ம ஆளவந்தார் முதலே சொன்னோம் பிராட்டியினிடத்துல, அப்பிராட்டியை பற்றினதான மொத்த சாஸ்திராஸ்திரங்களையும் சுருக்கமாக நாலு ஸ்தோத்திரங்கள் நாலு ஸ்லோகங்களினாலே அருளிச்சு இதார் சதுஸ்லோகின்னு சொல்லுவோம். அதை வரதவல்லபா ஸ்தோத்திரம்னு கூட சொல்கிறது உண்டு. ரங்கநாச்சியார் விஷயமாக அனுஷ்டிச்சது அது அனுசந்திச்சது. அதே போல ஸ்தோத்திர ரத்னம்னு அருளி செய்தார்னு பார்த்தோம். இது போக கீதார்த்த சங்கிரகம்னு கீதையினுடைய அர்த்தத்தை மணக்கால மீனிடத்துல கேட்டாரோ இல்லையோ, அந்த மணக்கால மீனிடத்துல கேட்டத கீதைக்கு உலகம் பூரா அர்த்தம் சொல்றா. அவளுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் சொல்ல முடியுமோ எல்லா அர்த்தத்தையும் கீதா ஸ்லோகத்தை வச்சும் சொல்லிவிடுறா. அந்த கீதைக்கு அந்த அர்த்தம்லாம் பொருந்துமா, அது முன்ன பின்ன எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி அர்த்தம் சொல்ல முடியுமா, இதெல்லாம் அவளால் ஒன்றும் நிர்வகிக்கவே முடியல. கீதா ஷோ பார்க்கறதுக்கு வேணாலும் சுமார் 700 ஸ்லோகம் இருக்கே வழியா, உள்ள புகுந்து வெளியில வரதுக்குள்ள பார்த்தான்னா எவ்வளோ வேணா அர்த்தம் சொல்லலாம். அதனால தான் பாருங்க, அந்த ஆனந்தா சொல்றாரு, அத்வைதானந்தா சொல்றாரு, போதானந்தா சொல்றாரு, அவர் சொல்றாரு, இந்த சாமியார் சொல்றாரு, அந்த சாமியார் சொல்றாருன்னு பார்த்தோன்னா உலகம் பூரா கீதை பிரச்சாரத்தில் இருக்கு. பெருமாள் என்ன சொன்னார் அதுதானே முக்கியம். அவா என்னென்ன வேதாந்தத்தெல்லாம் சொல்லலாமோ எல்லாத்தையும் கீதையில் சேர்த்து சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் முக்கியமாக அந்த காலத்தில் சங்கராச்சாரியர் கீதைக்கு அர்த்தம் சொல்லி என்ன பண்ணிவிட்டார், பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் கீதையில், என்ன சர்வ சந்யாசத்தை தான் சொல்லியிருக்கார். அதைத்தான் வந்து கீதையில் முக்கியமாக சொல்லியிருக்கார். அந்த சந்யாச ஆசிரமத்தினாலே மோட்சம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லா அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா வைதிக கர்மாக்களையும் விட்டுட்டு அப்படியே சந்யாச ஆசிரமத்திலே சர்வ எல்லாத்தையும் திறந்து பத்தற்று நிலையில் அப்படியே பிரம்மத்தை நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு தியானம் பண்ணால் அதுதான் மோட்சம், அதுதான் கீதையில் சொல்லியிருக்குன்னு ஒரு வழியாக கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டார். அவருடையதான வியாக்கியானம், அவருடையதான சிஷ்ய சமிருத்தி, அவருடையதான அந்த வாக் பலம், அவருடைய தேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் அதே தான் நினச்சிருந்தான். இது போக சங்கரர் மாத்திரம் வியாக்கியானம் பண்ணார்னு மாத்திரம் இல்லை, அது சங்கர பாஷ்யம் சுவாமி தேசிகன் நாளில் சொல்லச்சே பெரியவா சொல்கிறா, மொத்தம் 96 வியாக்கியானம் இருந்துதான் கீதைக்கு மாத்திரம் தேசிகனே எடுக்கிறார். தந்தி தேவன் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், நாராயணன் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், பாஸ்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அவர் மாதவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், எடுக்கிறார் அவர். மொத்தம் 96 வியாக்கியானம் வந்து நான் தேசிகன் நாளில் அவர் தாத்பரிய சந்திரிக்கான் கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். தேசிகன் கீதா பாஷ்யத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவர் சொல்லிச்சு அவ்வளோ வியாக்கியானங்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு எவ்வளோ ஆச்சாரியால் எவ்வளோ சிஷியால் எவ்வளோ சம்பிரதாயம்னு ஆள வந்தார். அடாடா பெருமாளோ ஒரு அர்த்தத்தை தான் சொன்னார், அங்க ஒரு அர்த்தத்தை சொன்னதுக்கு இவா 1000 அர்த்தம் வச்சுட்டா, இது முதல்ல என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னு சொல்லணும். கீதார்த்த சங்கிரகம்னு இது இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் கீதைக்கு அப்படின்னு சொல்லி 32 ஸ்லோகம் சாய்ச்சிருக்கிறது. ஸ்வதர்ம ஜான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரி சமீரிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினாலே கீதையினுடைய மொத்த அர்த்தத்தையும் சொல்லிட்டு அடுத்தது 31 ஸ்லோகத்தினாலே ஒரு அதிகாரத்துக்கான ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதில் இப்படியும் 32 ஸ்லோகம் சாதிச்சிருக்காரு. அது இப்படி சாதிச்சாச்சு. அதாவது கீதைக்கு அர்த்தம் சுருக்கமாக சொல்லிவிட்டார். அப்புறம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லிவிட்டார். அது வந்து ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்லிவிட்டார். தாயார்னா என்ன, தாயாரை பற்றின்ட்டு தான் அவர் தான் நமக்கு சிபாரிசு பண்ணுவோம், புருஷகாரமாக இருப்போம், அவ தான் நமக்கு மோட்சம் கொடுப்போம், அதனால உபாயமும் அவ தான், உபேயமும் அவ தான், புருஷகாரமும் அவ தான் அப்படின்னு சொல்லி தாயாரை பற்றியும் சொல்லியாச்சு. சத்து ஸ்லோகினாலே சொல்லியாச்சு. ஏற்கனவே அந்த ராஜசபையிலே ஆள வந்தார், எந்த மாதிரியான வாதம் பண்ணி அத்வைதத்தை முறியடிச்சார் அப்படின்றத 3 புத்தகமாக எழுதி வச்சுறது. அது சம்யக் சித்தி, ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தின்னு சொல்கிறது. ஆத்மஸ்வரூபம்னா என்ன? அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னி பிரம்மமே ஆத்மான்னு சொல்கிறா பாருங்க, அதெல்லாம் கிடையாது. பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி, ஆத்மாவானது எப்படி இருக்கும், தேகேந்திரிய மனப்பிராண தீபியோன்யோ அனன்ய சாதனா பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி. ஒவ்வொரு ஆத்மாவும் தனி, ஒரு ஆத்மாவுக்கு தஞ்சம் கிடையாது. உங்களுக்கு கேட்கறதா நடுவில் கரகரம் கேட்கறதா? பிரதிக்ஷேத்ரம் ஆத்மா பின்ன ஸ்வதசு. ஹலோ
ஹலோ,
இருக்கு. சரிண்ணா, இந்த லைன்ல வந்து ஆளவந்தார் சித்தி, அன்னைக்கு ராஜசபையிலே ஆளவந்தார் சித்தித்ரயமா, அதாவது ஈஸ்வரன்னா பரம ஈஸ்வரன் நாராயணன், ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன, அவனுடைய சுவாவங்கள் என்ன, அவனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்னன்னு என்ன சாபிச்சாரோ, அதே போல ஆத்மாவை பத்தி சொல்லிச்சு. ஆத்மாவானது மனசும் இல்லை, பிராணனும் இல்லை, தேகமும் இல்லை, இது ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி, ஒவ்வொரு ஆத்மாவும் நித்தியமா இருக்கும், ஒரு ஆத்மாவுக்கு தஞ்சம் இல்லை, எல்லா ஆத்மாவும் பெருமாளுடைய சொத்துன்னு என்ன ஸ்தாபிச்சாரோ. மாயைன்றதே ஒன்றும் அவா வைஷ சைவா அத்வைதால் சொல்கிற மாதிரியான மாயைன்ற ஒரு சரக்கே கிடையாது. மாயைன்னா என்ன, பகவத் சங்கல்பந்தான் மாயை. அந்த பகவத் சங்கல்பத்தினாலே இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய நேச்சர்னு இயற்கை இருக்கு, இது விசித்திரமாக இருக்கு, இந்த விசித்திரத்தை தான் மாயைன்னு அதிசயப்பட்டு சொல்கிறோம். அதனாலே மாயைனா பகவத் சங்கல்பந்தான் மாயை. பகவத் சங்கல்பத்தினாலே பிரகிருதிங்கிற இந்த தத்துவம் ஆச்சரியமாக இருக்கு, இதுதானே மாயை தவிர வாஸ்தவத்திலே மாயை என்று சொல்லும்படியாக அவா பிரமிச்சு சொல்லக்கூடிய மாயைன்றதே ஒரு பதார்த்தமே கிடையாது. அதனால அவித்யினும் மாயினும் எதையோ சொல்லக்கூடாது என்பதாக சொல்லி சம்வித் சித்தின்னு ஒன்று சாதிச்சாரேன். அதனால அந்த சம்வித் சித்தி என்ன, ஆத்மசித்தி என்ன, ஈஸ்வர சித்தி என்னன்னு மூணுத்தையும் பின்னால எல்லாரும் அது இழந்துடக்கூடாதுன்னு அது 3 புத்தகமாக சாதிச்சு வச்சார் இன்னைக்கு. ஆக இப்போ ஆளவந்தாருடைய புத்தகங்கள் எவ்வளோ ஆச்சு, 6 புத்தகம் ஆச்சு, அதாவது 6 கிரந்தம் ஆச்சு. ஒன்று தாயாரை பற்றினது சதுஸ்லோகி, பெருமாளை பற்றினது ஸ்தோத்திர ரத்னம், 3வது கீதையை பற்றினது கீதார்த்த சங்கிரகம். இப்போ சித்தி திரயம்னு சொல்லும்படியாக 3 சித்தி, ஈஸ்வர சித்தி, சம்யக் சித்தி, ஆத்மசித்தின்னு சொல்லு, 3 சித்திகள் சொல்கிறது. இந்த 3 சித்திகள் போக இன்னும் 2 பிரபந்தம் பண்ணி வச்சார். அதில் ஒன்று வந்து ஆகம பிராமணியம்னு புருஷ நிர்ணயம்னு சொல்கிறது. அது என்னென்னா ஆகம பிராமணியம்ன்றது பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய விஸ்தாரம் எல்லாம் வேதத்தில் கொஞ்சம்தான் கிடைக்கும். ஏன்னா சூக்ஷமானது இல்லையா, உபதேசத்தினால தானே கிடைக்கணும். அதனால் வேதாந்தத்தில் பார்த்தா உபனிஷத்துக்களில் பிரபத்தி மந்திரம் உண்டு, பிரபத்தியை பற்றி சில சில அம்சங்கள் மொத்தம் இருக்குமே ஒழியோ விஸ்தாரமாக இருக்காது. அந்த விஸ்தாரத்தை எல்லாம் கொடுக்கறது ஆகமங்கள் தான், பாஞ்சராத்திர ஆகமங்கள் தான். அது விஸ்தாரமா எல்லா விளக்கத்தோடே தருது. இன்னும் சுவாமி தேசிகனோ பாஷிகாரோ சரணாயுத சம்பிரதாயத்தை பத்தி சொல்லி வச்சது எல்லாமே ஒரு வரி கூட புதுசு கிடையாது, எல்லாமே ஆகமங்கள்ல இருக்கிறது தான். அது பிரச்சாரத்துல எல்லாமே மறைஞ்சு போய் வச்சிருந்தது, அதெல்லாம் எடுத்து மொத்தமா ஒரு கிரந்தமா சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ராசித்ரே சாரத்திலேயே எடுத்துதான் காட்டுறாரு. அவர் ஒரு வரியும் புதுசு கிடையாது. அது அந்த அந்த பிரபத்தி சம்பிரதாயமானது, சரணாகதி சம்பிரதாயமானது, ஆகமங்கள்ல பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இவ்வளவு விசாரமா சொல்லியிருக்கச்சே. அப்போ அந்த காலத்துல ஒரு சண்டை உண்டு, இது ரொம்ப நாளா இருந்திருக்கு. எப்பவுமே பாருங்களேன், ஒரு சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயத்துல நாங்கள் அந்த ஆச்சாரியால சேர்ந்துவா, நாங்கள் இந்த ஆச்சாரியால சேர்ந்துவான்னு இதுக்கு அதுக்கும் ஏதோ மனஸ்தாபம் வர வச்சுக்கிற அவ்வளோ இல்லையோ. இதே போல எதுலேயுமே உண்டு, தெங்கலன்னா உடனே வடகலன்வா, உடனே இவாளுக்கு வாழ்க்கை ஏதோ வித்தியாசங்கள்லாம் வருது. இன்னும் ஏதோ வடகலையாருக்குள்ளேயே பார்த்தோம்னா நாங்கள் இந்த சம்பிரதாயம், நாங்கள் அந்த சம்பிரதாயம்னோ, ஏதோ வித்தியாசங்கள்லாம் வருது, இப்படிலாம் வருதோ இல்லையோ. இதே போல பிராச்சீனத்திலேயே பெருமாளை கோவில்களில் ஆராதனம் பண்ணக்கூடியதான அர்ச்சாவதார ஆராதனம் பண்ணுறவாளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டு. அது என்னென்னா வைகானசம்னு ஒரு சூத்திரம் வழியாக அவ ஆராதனம் பண்ணுறது, பாஞ்சராத்திரம்னு ஆகமம் வழியாக இவ இப்படி இந்த ரெண்டு ஆகமத்துக்கும் சண்டை உண்டு. இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. இதில் வைகானசம்ன்றது விடாமல் தொடர்ந்து பிராச்சீனத்துலேருந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமங்கள் அது காலப்போக்கில் என்ன ஆச்சு, அது அது அடிச்சுட்டு போயிடுச்சு. அது வைகானசாலுடையதான ஒரு பலத்தினாலேயோ இல்லை இந்த ராஜாவினுடைய சப்போர்ட்லேயோ என்ன ஆச்சோ தெரியல. இதில் வைகானசன் என்ன வலுத்து போச்சு, பாஞ்சராத்திரம் படுத்து போச்சு. அது படுத்து போனது ஒரு வழியாக படுத்தே போய் அது அநேகமாக இல்லைன்னே ஆகிடும் போல அளவுக்கு ஆயிடுத்தது அந்த மாதிரி. ஆனால் பாஞ்சராத்திரம் வைகானசம் மாதிரியே துவாம் பாஞ்சராத்திரிகனையேன பிருத்தக்விதேன வைகானசேன ஜபதான் யதாதிகாரா சுவாமி தேசியன் சரணாகதி தேசிகளை சாபிக்கிறது. வைகானதம் பாஞ்சராத்திரம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு ரெண்டுமே ரொம்ப வசத்தி அப்படின்னு இந்த பாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை ஸ்தாபிக்கிறது பெரிய காரியமாக இருந்தது. ஏன்னா பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிச்சா தான் பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய ஏத்தமும் நன்னா ஸ்தாபிச்ச மாதிரி ஆயிடும். அதனால வேற எத்தாலையும் பிரபத்தி சம்பிரதாயத்தை இப்படி ஸ்தாபிக்கிற மாதிரி ஸ்தாபிக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், ஆகம பிராமாண்யம் பாஞ்சராத்திரம் பரம் வசத்தியான பிரமாணம், அது அதில் இருக்கிறதுலாம் சத்தியம். வேதம் போல தான் பாஞ்சராத்திரம், அப்படியே வேதத்தினுடைய ஒரு சாகான்னே சொல்லணும் பாஞ்சராத்திரத்தை. அப்படி அந்த பாஞ்சராத்திரத்துடைய ஏத்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஆள வந்தார் ஆகம பிராமாண்யம்னு கிரந்தம் சாதிச்சார். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷிகாரர் திருப்பியும் பாஞ்சராத்திரத்தை ஆள வந்தார் போலேயே பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறது கிரந்தம் சாதிக்கலைன்னாலும் இந்த பாஞ்சராத்திரம் பிரமாணம்ன்றதுக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் அதிகாரமே ஒன்று இருக்குது. அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு அதிகரணம் இருக்குது, பாஞ்சராத்திர அதிகரணமே வருது அதில். அந்த அதிகரணத்தில் பாஞ்சராத்திரம் பரம பிராமாண்யம்னு அதில் விஸ்தாரமாக சாதிச்சுட்டு போயிட்டார். வாத பிரதிவாதங்களோடு சேர்த்து அதில் சாதிச்சுட்டார். அது மாத்திரம் இல்லை, அது பாஷ்யக்காரர் பாஞ்சராத்திரத்தை அங்கங்கே ஸ்தாபிக்கணும்னு சொல்லி தான் ரொம்ப பிரயோஜனப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் பாஞ்சராத்திரத்தை. இப்போ ஸ்ரீரங்கம் பாஞ்சராத்திர க்ஷேத்திரம் தான் அது. இப்படி பல க்ஷேத்திரங்கள் நிறுத்தினா இது பின்னாடி தேசிகனும் பாஞ்சராத்திர ரக்ஷன்னு ஒன்று பண்ணி பாஞ்சராத்திரம் அது அவ்வளோ பெரிய பிரமாணம்னு தேசிகனும் பெரியவாழ் இது இது எவ்வளோ சாதிச்சு வந்ததில் இந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுன்றது பெரிய சாதனையாக அந்த காலத்தில் பெரிய போராட்டமாக இருந்து ஸ்தாபிச்சிருக்கா. அது நாதமணிகளும் பண்ணியிருக்கார், அளவந்தாரம் பண்ணியிருக்கார், ராமானுஜரும் பண்ணியிருக்கார், தேசிகனும் அதெல்லாம் சாதிச்சிருக்கார். ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் வந்துடுத்து. அதனால் இப்போ வந்து இட் இஸ் நாட் எ க்வெஸ்சன் ஆஃப் எனி டிஸ்பியூட். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷை பண்ணது. அதுக்கு முன்னாடி ஆளும் பாஷிக்காரர் பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கணும்னு இப்படி பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கணும்னு தான் திருவனந்தபுரத்து கூட போனார் பாஷிக்காரர். திருவனந்தபுரத்தில் நம்பூதிரி பூஜை தான் நடக்கிறது இப்போ. நம்ம ராமானுஜர் திருவனந்தபுரத்தில் பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு போய் பார்த்து பிரயத்தனப்பட்டதில் அவர் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருந்தது. பார்த்தார் கருத்மான் அவன் தான் ஒரே ராத்திரியோட ராத்திரியாக கூட்டின்னு வந்து அவரை தூக்கி என்னென்ன பக்கம் மலைக்கு என்னென்ன திருக்குறங்குடியில் கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்கிறது உண்டு. ஏன்னா பாஞ்சராத்திரம் அந்த அளவுக்கு உயிரை பணையை வச்சு பாஞ்சராத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நிறைய ஸ்ரீகோர்மத்தில் கூட ட்ரை பண்ணி அதெல்லாம் நிறைய இடங்களில் பண்ணியிருக்க அவருடைய ஏதோ பலத்தில் நிறைய பாஞ்சராத்திர கோவில் வந்துடுத்து. ஆனால் இருந்தாலும் சில இடங்களில் முடியாமல் போயிடுச்சு. எது அந்த மாதிரி அந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிற ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கு அந்த காலத்தில். அதில் இது வைகானசத்துக்கு எகெயின்ஸ்டாக பாஞ்சராத்திரம் அப்படின்ற கான்செப்ட்லாம் போயிடுது. இப்போ வைகானசமும் வசதி தான், திருமலையில் வைகானசம் தான், ஸ்ரீரங்கத்தில் பாஞ்சராத்திரம் தான், இதில் இதில் தேப்பெருமாள் சந்தத்திலே பாஞ்சராத்திரம் தான், திருக்குழந்தையில பாஞ்சராத்திரம் தான், எப்படி வைகானச கோயில்களும் நிறைய இருக்கு, பாஞ்சராத்திர கோயில்களும் நிறைய இருக்கு. இப்ப எல்லாரும் ஏத்துட்டோம். ஆனா ஒரு காலத்துல இந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஃபைட் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் எல்லாரும் கிரந்தத்தை ஸ்தாபிச்சு மூதலிச்சு ஆச்சாரியாளா இருந்து அதெல்லாம் ஸ்தாபிச்சார், ஆள வந்தார். அது அதனால பாஞ்சராத்திர ஆகம பிராமணியம்னு சாதிச்சார். அதுவும் போக இன்னொன்று, அது புருஷ நிர்ணயம்னு, அது என்ன, பெருமாள் பரதத்துவம், என்ன அந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு ஜெகபூதன் அப்படின்றத ஸ்தாபிக்கிற பெரிய வசதியான கிரந்தம் ஒன்று பண்ணினார். அது டோட்டலாக இப்போ கிடைக்கல. கூட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஆண்டவன் கிட்ட பேசிட்டு இருக்கே, இது ஏதாவது கிடைக்கிறதுக்கு, ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கு, இல்லை ஆண்டவன் எங்கேயாவது இது மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டு என்ன கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னு கூட கேட்டேன். ஒன்றும் இல்லை, அது அடியோட போயிடுது அப்படின்னு விட்டார் ஆண்டவன் சாதிச்சார். இதுக்குன்னா அதாவது புருஷ நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். இப்படி மொத்தம் 8 கிரந்தம் சாதிச்சார் ஆளவந்தார். ஆக இப்போ ஆளவந்தாருடைய சரித்திரத்தை பார்த்தோம். இப்போ ஆளவந்தாருடைய தானே கிரந்தங்களெல்லாம் பார்த்தோம். சுருக்கமாக ஆளவந்தாருடைய பெருமையை இவர் திருக்கோட்டியூர் நம்பி ஒரு முறை சாதிச்சார். அதை சொல்லி இப்போ இந்த வாரத்தை முடிச்சுக்கிறேன். திருக்கோட்டியூர் நம்பி பாஷ்யக்காரருக்கு ஒரு விதத்தில் ஒரு ஆச்சாரியர், அதாவது திருவஷ்டாட்சரம் சொல்லி கொடுத்து, திருவஷ்டாட்சரத்தினுடைய தாத்பரியங்கள் சொல்லி கொடுத்து, சரமஸ்லோகத்தினுடைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அதுக்காக 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடந்தார் பாஷ்யக்காரர்னு சொல்கிறது. அந்த பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல ஒரு சமயம் கேட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பியை, இங்கே இவ்விடத்துல ஆளவந்தார் இடத்துலே தஞ்சமாக நினைத்திருப்பது எதுன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சாதிச்சாராம், ஆளவந்தாருடைய மேதை, அவருடைய பக்தி, அவருடைய வைராக்கியம், எல்லாம் அவருடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் இருக்க அவர் சாதிச்சது ஆளவந்தார் நித்தியம் தீர்த்தமாடுவார், அப்படி தீர்த்தமாடிச்சு அந்த தீர்த்தத்தில் அப்படி முழுகி இருந்து அகமர்ஷண சூக்தம் ஜபிப்ப, அவர் ஜபிக்கச்சே அவர் முதுகு மாத்திரம் ஜலத்துக்கு வெளியில லேசா வெளுப்பா தெரியும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு வெள்ள ஆமை, ஒரு வெள்ள ஆமை ஜலத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு அப்படியே சின்ன ஒரு ஆமை மண கவுத்த மாதிரி இருக்கும். அது அந்த முதுகு ஒண்ணு போறும் ஆளவந்தாருடைய திருமேனியினுடைய ஸ்ரீசூக்தி வேண்டாம், திருமேனி வேண்டாம், திருவடி வேண்டாம், அகமர்ஷண சூக்தம் ஜபிச்சுண்டு அந்த தீர்த்தத்திலே மூழ்கி இருக்குச்சு, அந்த முதுகு மாத்திரம் தெரியுமே, அந்த முதுகு மாத்திரம் நினைச்சுட்டு இருந்தா போதும் சுவாமி, இந்த ஜீவாத்மா கரையேறிடும் அப்படின்னு சாதிச்சாராம். என்ன என்ன பெருமை பாருங்க, ஆளவந்தாரை பத்தி அவ சிஷ்யாள்லாம் நேர இருந்து அனுபவிச்ச சிஷ்யர் சொல்றார் திருக்கோட்டியூர் நம்பி. ஆளவந்தார் அகமர்ஷணம் செய்திருக்கும் போது அது முதுகு ஆமை மனை கவிழ்த்தாறு போல் இருக்குமே, அது ஒன்றுமே தஞ்சம் நமக்கு அப்படின்னு சாதிச்சார்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு ஆளவந்தாருடைய ஜலத்துல மூழ்கி இருக்குச்சே வெளியில லேசா தெரியற முதுகு நினைச்சா கூட போருமா அந்த சிஷியனுக்கு, அதுவே பெரிய தஞ்சம், அதுவே எல்லாம் கிடைச்சிரும், அதுவே மோட்சம் வரைக்கும் அப்படின்னு சொன்னார்னு ஆளவந்தாரை பத்தி சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி மகாபிரபாவஜா, மகாமேதாவியாய், மகாஜானியாய், பெரிய ஆச்சாரியராய், பெரிய அனுகிரகசீலராய் எழுந்திருந்தார். அப்புறம் இந்த ஆளவந்தார் தன்னிடத்திலே இருக்கிற சம்பிரதாயத்தை வசத்தியான ஆச்சாரியன்கிட்ட அடுத்த ஆச்சாரியர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார். இந்த பாஷ்யக்காரர் பின்னால ராமானுஷர்னு, அதான் ராமானுஷர்னு ஒரு பையன் நம்ம வம்சத்துல வந்திருக்கான், அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு. அதாவது ஆளவந்தாருடைய புள்ள வம்சம் என்ன பாஷ்யக்காரர், ஆனா ஆளவந்தாருடைய பேத்தி திருமலை நம்பிகள்னு நம்ம சொன்னமே அவருடைய திருத்தங்க, அந்த பேத்தியனுடைய பிள்ளை, அதனால ராமானுஷர் அந்த ஆளவந்தார், ஆளவந்தாருடைய குமாரர் தெய்வத்துக்கு அரசு நம்பி, அந்த தெய்வத்துக்கு அரசு நம்பிக்கு ரெண்டு பொண்கள், அதில் ஒரு பொண்ணு பூமாதேவி, ஒரு பேர் ஸ்ரீதேவின்னு பேர். அந்த பூமாதேவின்னு சொல்லும்படியான அந்த திருத்தா அந்த பெண் அந்த அவ தான் ராமானுஜருடைய திருத்தாயார். அதனால ஆளவந்தாருடைய திருமேனி சம்பந்தம் இருக்கு ராமானுஜருக்கு. அந்த ராமானுஜர் பின்னா ரொம்ப மகாமேதாவியா இருக்கார், அப்படியே அவதார புருஷராக இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரிடத்துல ஒப்படைக்கணும்னு ஆளவந்தார் அடுத்த பிரயத்தனம் பண்ணுறார். இந்த விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கிரிமாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹ.
முடிச்சுக்கிறேன். அரியன் ரொம்ப சந்தோஷம். அரியன் இது ரொம்ப இது அனுகிரகம். இது இங்கேயும் அப்பப்போ வருது, இது தினமே காமிச்சுட்டு இருக்கா.
நாளைக்கு போது நானும் என்னோட இன்னும் ரெண்டு பேர் வருவா, எல்லாரும் சேர்ந்துதான் ஒத்தத்தார் அப்படியே 20 மினிட்ஸ் ½ hour மாத்திப்போம். நானும் சொல்ல முடிஞ்சா கேளுங்க நாளைக்கு.
அடியா கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அந்த இது பாத்திரம் சாதி கட்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கேக்குறதுக்கு வந்து ஓவியம் எல்லாம் போறச்சு அப்படி ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது.
ஓகே அடம் பாசுரம் பிடிக்கும்னா நிறைய பாசுரம் சொல்லலாம். எனக்கு பாசுரம் பிடிக்குமோ அதனால ரைட்.
அப்படியே திருக்கொண்டி ஆண்டவர் போட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆயிட்டு இருந்தது யூ ஸ்ட்ரீம்ல. அது அப்படியே அவரதே கேட்கற மாதிரி இருந்தது. அவருக்கு பகவத் விஷயம் சாதிக்கச்சு அதே தோன்லியும் அதே ராகத்திலையும் ரொம்ப ஆச்சரியம்.
சரி நான் வச்சுடுறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.
அடியன் தாசன் தாசன்.